ඊළඟට ගරු හරින් ප්‍රනන්දු එමෙතුමා.
ගරු මුරසුන ඔබවන මන්ත්‍රීතුමනි, අවසානයෙන්ම කතා කරන්න බලාපොරොත්තු වුණත් අද මගේ අමාත්‍යංශයේ වැශේෂයගෙන කතා කරනකොට ලොකෝ චෝදනා රාශියයක් මහිතන ඉතාවත් හරද සාක්ෂයකෙන කතාකරු මයින්දන දළුත්ගම හිටපු ඇමතුමා කරපු චෝදනාවලට උත්තර දීල හිටියන හොඳයි කෙලෙතුනා හොද කල්ුවර වෙනක අද දවස පාර්ලිමින්තුව තියෙන නිසා නැතම් ප්‍රශ්ටික අමත කලාන්න පුළුවන් නිසා මේ ප්‍රශ්නලට උත්තර දීල මේ අමාත්‍යන්සේ රට වැදගත්කමත්තියන අමාත්‍යන්සයක් මේකර තියෙන ආයතන බොහොම පොඩි ආයතන බොහොම පොඩි වුණට රට විශාල වැදගත්කමක් ගෙන දෙෙන අමාත්‍යන්සයක් නිසා මේකට දුන්න චෝදනාවලට පිරිතුරු ලබාදීම මගේ යුතුකමක් වෙනවා මුලින්ම. මුලිමමන් කැමති ගරු මුලසන ඔබ මන්තතුමේනි අපේ ලක්ෂ්මන් සිරිරත් මැත්තුමා කියපු ඉසාමත්ම හොඳ සහ වැදගත් ප්‍රශ්නයක් ගැන කතාකන්න. 2017 වර්ෂයේදී අපේ අමාත්‍යන්සයට මැත්තම මේ ඩිජිටල් අමාත්‍යන්සයට විශාල මුදලක් වෙන් වුණා. එතයි බිලියන 15ක විශාල මුදලක් වෙන්වෙච්ච වෙලාවේදී අපේ ලේකම්තුමාව පාලිමේන්තුව කොමිටුව ගෙන්න්නපු වෙලාවේ සාකච්ඡා කරපුර හපුුවම පාලිමේන්තුවේද අපේ තවත්ම දක්ෂ නිලධාරයකින්නේ ලේකම්තුමාරයට වසන්ත දෙශප්‍රිය මහත්ත තුමා කියලා සිතියේ මේක අපි ඉල්ලපු මුදලක් නෙමේකෙන්. එහෙම කිව්වේ අපි ඉල්ලුවේ නෑ කියලා කිව මේ බජට් ප්‍රපෝසල්ලයක් කරට අපි දුන්න නෑකිනක විතරයි. එකට හේතුව වනේ සාමානෙන් අපි බජට් ප්‍රපෝසල් දෙනවා අමාත්‍යන්සයක් වුණම අපි මොනාද ඉල්ලන්න අපි මොකක්ද කරන්න ඕන කියෙන අපි බජට් ප්‍රපෝසල් දෙනවා. මේ ව්‍යාපෘතිය ඇත්තවසම මුදල් අමාත්‍යන්සේ විසින් මොකද ICT කියන්නේ එමනත් මේ ICT කියෙන ආයතන කියන්නේ ඒජන්සියක් තම එක දෙපාර්තමේන්තුවක් නෙමේ එකක සේවා සපයන ඒජන්සියක් කරතම අපි ක්‍රියා කරේ. එතර මේ ඒජන්සියෙන් ව්‍යාපෘතියක් අපට බාරදුන්න මුදල් අමාත්‍යන්සේ නිසා අපි කිව්ව මේ ව්‍යාපෘතිය අපට බාරදීපු එකක් එමනතු අපි ඉල්ලපුයක් නෙමේ කියෙනක තමයි අපේ අමාත්‍යන්සේ ලේකම්තුමා ඒවෙලා විදි ඉතිරිපත් කරේ. ඒ ව්‍යාපෘතිය ගරු මහින්දන් අලුත්ගමගේ ඇමතුමනි හිරපු ඇමතුමනි යගේ ලක්ෂ ද ඇමතුමනි ඒකට විතරක් වෙන් වෙලා තිබුණා බිලියන 15 බිලියන 8ක්. හැබැයි මේ ව්‍යාපෘතිය තිබුණ වැදගත්කම තමයි ඒක තමයි රටේ සියන සියලු පුරවැසියෝ ඩිජිටල් කරන ව්‍යාපෘතිය. මොකද ලංකාවේ විශාල මුදල් ප්‍රමාණයක් මුදල් අමාත්‍යන්සය හරහා සමෘධියට පෙන්චන්වල්ට හා මේහා සමාන විශාල මුදලක් ්‍රෙසරියකෙන් මේ මිනිසුන්ට මුදල් අරිනෝ හැබේ ගොඩක් අරණකොට මේ මුදල් අපතේ යනවා අවභාවිත වෙනවා සමෙන් ලෝකයේ දියුණ රට විශේෂම ඉන්දියාව අධාර් කියල කාඩ් එකක් හදලා විශාල මුදල් ප්‍රමාණයක් මහබාණ්ඩාගාරයේ රටවල්ල ඉතුරු කරගත්ත. ස ලංකාවත් මේ ක්‍රමවේදම ෆොලෝ කරන්න තමයි මේ කාඩ් එක ගෙන ඕනි කියලා මුදල් අමාත්‍යන්සේ අපෙන් ඉල්ලිමක් කල මේ කරන්න කෙකුව. නමුත් ලංකාව මේ පරිවර්තනය කරන්න ගරු හිරප ඇමත්තුමනි ලක්ෂවිසන ඇමතුම එක ලේසුන් නෑ. අපිට තනියෙන් අපි අමාත්‍යන්ස කරට කරන්න බෑ. අපිට මිනිස්ෝ ෆින්ටීරිය නවින් නමුතුමාගේ අමාත්‍යන්සේ පුද්ගලයන් ලියාපදිසිකිරීම දෙපාතිම වල නීති සම්පාධනකන්න බයෝමට්‍රික් ගන්න මෙට මහා විශාල පරිවර්තන කරතුර අපිට ඕන දිර තනියෙන් සිංගල් සෝස් කරගෙන මේ කරන්න බෑ. වැට ටෙන්ඩර් පටිපාටි කරන්න තිබුණ අපි ටෙන්ඩර් පටිපාටි කැදෙව්වා මෙට ස්පෙක් සැදුව මට විශාල වේදවකර අතුමා කිවවිදර කවර එක කොම්පනකට දෙන්න ඕනානම් කරන්නත් ක්‍රම තිබුණ. රන්න ක්‍රම තිබුණ ඔබතුමාලව අනු ගමනය කරන්න. ඔබතුමාල ක්‍රමේද අනු ගමනය කරන්න මෙහෙම කරදි දෙන්න තිබුණ. කදවසින්ද එක කෝල්ලකින් දෙන්නතිබුණ දුන්න. ක්‍රමේද අනුගමන කරමා ලේකම්තුම ඒ ක්‍රමේද අනුගමනය කරන අපි පැරදුන ඇත්ත පිළිගන්න ලෙඩා මෙරුණ බඩ සුද්දයි. සල්ලිටි තුරුණ මා බණ්ඩාකට හොරගන් කරන්න කාටත්තම්බුණේ නෑ. හරි එක මමගේ මම බැනුම් ආන ලෙඩා මෙරුණ බඩ සුද්දයි අපි බැනුම් පරදී තමක් නෑ වැඩේ උන්න. අපි කැමතු උන්න පවක් කරගහගන්න වැරදි වෙලා මොද මේ ඩිජිටල් කරණය කියනක හරි අමුතු දෙයක් වැරදුනොත් කොතන හරි මැරකම් බැනුම් හන්නන අපිට මේ ව්‍යාපතිය කියලා මේ හරිර සාර්ථකන් අපි තාමන්ම බොහම පරිස්සමෙන් අපි ඉන්දියාවට ගිය අධාරක බැලුව රටවල් තුනහතරට මේ කොහමතකම මේ ව්‍යාපතිය ලංකා උඩියට කරගන්න පුළන් වෙනස්කන්න පුළන් ව්‍යාපතිය මේ හරියට ලංකාව තුළ කරන්න ඕන කියනක අපි අගමැත්තුමත් එක් අපි මුදල් අමාත්‍යන්ස අපි හැපි 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 අපි රඩු කරලා හරි ව්‍යාපෘතියක් එන්නන කියෙන අපි තවම කතරලනෑ සබේ ව්‍යාපතිය කොහොමත කරන්න ඕනේ රට අඩුම වීදයක්මින් විශාල වීදමක් ගන්න තියෙන විදිර කළ යුතු ක්‍රමවේද අපි අනුගමනකන්න අපි අපි අනවශීදර අපේ අමාත්‍යන්සර මුදල් ලුවෙන්ගුණයි කියලා අපි ලොකූ කුට්ටියක් අපි හම්බුණයි කියලා කුට්ටියට පෙරේතකමින් අපි කුට්ටියට මුට්ටිය දාන්න කිය නෑ ඔස්සාදිනවා.
තුමාට බොම ස්තුති පැදිලිකිරීම පිළිබඳ මගේ ප්‍රශ්නයමතුමා ඔබතුමා හොඳ ක්‍රමවේදයක් අනුගමනය කළා දෙන ඒ පිළිබඳ ස්තුතියි. හැබැයි ක්‍රමවේදයක් හදන්න නැතුව ඒ සල්ලි වේ මුදල් අමාත්‍යාංශයෙන්. ඒකයි වැරද්දමතුමා.
මොකද? ඔව් හරි. හරි. ඉතින් හරි මුදල් අමාත් මොකද නේද දැන් ගොඩක් හේවලට මුදල් අමාත්‍යාංශේ තමයි අපේ අපි අපි ඇවිල්ලා ඒජන්සියක් කියලා ICT's an agency. ICT එක ඩිපාර්ට්මන්ට් එකක් නෙමෙයි. ICT එක ඒජන්සියක් කියලා ඒගොල්ලන් ඇවිල්ලා ෆැසිලිටේටර් කෙනෙක් කියලා තමයි පාවිච්චි කරේ. ICT එක තමයි මේ ලංකාවේම ඩිජිටල් කරන සම්බන්ධයෙන් ෆැසිලිටි කෙනෙක් කෙනෙක් වැඩ කරේ. ඒගොල්ලෝ සේවා සැපයුමක් තමයි ඒගොල්ලන්ට කරන්න තිබුණේ. හැබැයි මම ඒ වගේම පිළිගන්නවා මේ ICT එකෙන් අපි ගොඩක් දේවල් බලාපොරොත්තු වෙන සමර්ථයන් වලදී ඒවල ස්ලෝ වුණා. හැබැයි දැන් අපි විශ්වාස කරනවාද ICT එකෙන් විශාල ව්‍යාපෘති රාශියකට අද පාර කපල පාර කොටාගෙන වැඩ කටයුතු කරගෙන යනවා. අද අපි දැන් ICT එකට අද මම ඇත්තටම අද මම ජනාධිපතිතුමාටත් කිව්වා මම අධිමන්ත්‍රීතුමාටත් කිව්වා මාව නිකන් උඩ දාලා බියෝවෙට්ටුව වගේ වැඩ මිලියන 15ක් පෙන්නලා බිලියන 2කට බැස්තුවම හරි ICT එකට. හැබැයි බිලියන 15ක් පෙන්නලා බිලියන 2කට මේ අවුරුද්ද වටලා. අමාත්‍යංශයට තව බිලියන 2ක් තියෙනවා. අනිත් අමාත්‍යංශ හරහාමට තව බිලියන 1.5ක් එනවා. ඒතර මට ඔක්කොම බිලියන 7ක් ඒත් හම්බ වෙලා තියෙනවා. හැබැයි මේ ක්‍රමවේදය හරි. මම කෑදර නෑ. මම හිතන මේ ක්‍රමවේදය අවිත් තියෙන ක්‍රමවේදය හරි ක්‍රමවේදයක් අර ක්‍රමවේදයට වඩා මම මේ ක්‍රමවේදයට කැමතියි. මොකද මේ ක්‍රමවේදය තාත්විකයි. කරගන්න පුළුවන් ක්‍රමවේදයක් කියලා අපි විශ්වාස කරනවා. සර් මේ ක්‍රමවේදයේදී ගරු ඇමතුමනි හිටපු ඇමතුමනි මේකේ අපි ඩිජිටල් කරණයේදී අද ගොඩක් මිනිස්සු ගොඩක් දේවල් කිව්වට ලෝකෙ ඉස්සරහට යනනම් මේ ඩිජිටල් කරණය අත්‍යවශ්‍යයි. මොකද්ද? මම හැමදාම කියනවා ඩිජිටල් කියන්නේ මොකක්ද? ඩිජිටල් කියන්නේ ඇත්ත වශයෙන්ම ඇඟිලි වලින් කරන. මේ ලෝකෙම ඇඟිලි දෙකට ගන්න පුළුවන් මේ ෆෝන් එක ඇතුලෙන් හැමදේම. අද මොකද්ද අපිට මේ පාර්ලිමේන්තුවේ අපේ ඇඟිලි සලකුණු අරන් මේ කම්පියුටරේ බලන්න හැල්ලු පාර්ලිමේන්තුවේ ඉන්න IT සෙක්ෂන් එකේ කට්ටිය කියනවා අපිට මේ පාර්ලිමේන්තුවේ ලැප්ටොප් දාලා තිබ්බට 20%ක්වත් මේ පාර්ලිමේන්තුවේ ලැප්ටොප් එක පාවිච්චි කරන්න හැල්. වැඩ ගන්නද පාවිච්චි කරන්න නැති නිසාලු. හරි. තාක්ෂණය පාවිච්චි කරන්න. දැන් මේ අපි පාර්ලිමේන්තුවේ කතා කරලා ඩිජිටල් කරන එක නේ. පාර්ලිමේන්තුවේ 225න් 20%ක්වත් පාර්ලිමේන්තුවේ මේ දීලා තියෙන ලැප්ටොප් එක පාවිච්චි කරන්න නැහැ. අපි තාම නැහැ. අභියෝගයක් නෙමෙයි පොඩක් කතා කරමුකෝ. හරි. මේ අපි තාම පර්ණ මේ කොළ ටික බලාගෙන කතා කරන්නේ. හැබැයි මේකේ සියලුම ඕඩර් පේපර් සියලු දේ තියෙනවා. ඇයි සමහර පාස්වර්ඩ් එක අමතක වෙන නිසා අරින්නේ නැහැ කියපු නිසා තමයි අද බයෝමෙට්‍රික් එක හදලා අතනින් බයෝමෙට්‍රික් ඇඟිල්ල ගන්න පුරුදු කරලා දැන් මේ කම්පියුටරේ තියෙන ඇඟිල්ල ගන්න. ඒතර ඇඟිල්ල ගාපුවම කම්පියුටරේ ඕඩර් පේපර් එක එන්නේ. මං කෝ අඩුම ගන්න කතානායකතුමාට කියමු මාසයක් කොළ print නොකර ඉන්න කියලා. ඒතර මේගොල්ලෝ මේක අරලා හරි අඩුම ගන්න පාවිච්චි කරන්න පටන් ගනී කියලා. ඉතින් මේ මම කියන්න හදන දේ පොඩ්ඩක් තේරුම් ගන්න. ඇඟිලි ගාලා හරි පොඩ්ඩක් මම දන්නවා ලෝහාන් රත්නත් මහත්තයා ඇඟිලි වලට ගොඩක් ආසයි කියලා. හැබැයි කෙසේ වෙතත් මම මේ කියන මේ කතාවේදී ගරු මහින්දානන්ද අලුත්ගමුවේ මෙතුමනි තේරුම් ගන්න. අපි රටක් ඇරෙට ඉස්සරහට ගියේ නැත. අපි කම්පියුටර් දෙන්න ඉස්කෝල වලට ගියේ. අපි මේ ලංකාවේ ඉස්සරහ අඩියක් තියන්නේ. සමහර මිනිසුන්ට මේක තේරුම් ගන්න බැරුව ඇති. සූරුකම් පන්ති කාමර කියලා ව්‍යාපෘතියක් ඉස්කෝල වල පටන් ගෙන දිනනවා. අපි ස්මාර්ට් ක්ලාස් රූම්ස්. ඒ සංකල්පය තමයි ලෝකෙ ඉස්සරහට ගිනින සංකල්පේ. ඒ වැඩපිළිවෙල මේ අමාත්‍යංශ හරහා යනවා. දැන් LGN2 කියලා ව්‍යාපෘතියක් කරා සියලු රජයේ ආයතන. අපි සම්පූර්ණ 100 MBPS කනෙක්ටිවිටියක් කරා. නිකන් හිතලා බලන්න. ඔබතුමාලගේ අම්පාරේ ඉන්න අපේ විදේශ කටයුතු ඇමතුමාට අපේ වජිර අභිවර්ධන ඇමතුමාව ගත්තොත් එහෙම නිකම් ප්‍රාදේශීය ලේකම්ලා 25 සමානට සතිකර සැරයක් කොළඹට ගෙන්වනවා වෙනුවට වීඩියෝ කොන්ෆරන්සිං වලින් කතා කරනවා කොච්චර මුදලක් ඉතුරු වෙනවද රටකට. නිකන් පොඩ්ඩක් හිතලා බලන්න වාහනේ තෙල් ගහගෙන කොළඹට එන්න අම්පාරේ මිනිස්සයා බදුල්ලේ මිනිස්සයා පොළොන්නරුවේ මිනිස්සයා නුවරඑළියේ මිනිස්සයා දිසාපතිතුමාව ගෙන්න ගන්නවා වෙනුවට එක වෙලාවට සඳ උදේ 10ට 25 දිනාටම කතා කරන්න එකට ක්‍රමවේදී තියෙනවා. ඒකට උනේ ජාලාගත කිරීම. ඒවා මේ ටෙලිකොම් එකෙන් මේ සියලු දේවල් කරලා තියෙනවා. ගරු ඔබතුමා විශාල චෝදනා රාශියක් කරා ශ්‍රී ලංකා ටෙලිකොම් එකට. ඔබතුමා චෝදනා රාශියක් එල්ල කරේ මේ පදනම් කරගෙන යූනියන් එකක් එහෙමත් නැත්නම් වෘත්තීය සමිතියක් දාපු චෝදනා හරහා. මම පොඩි 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 මම දැන් ඔබතුමාට කිසි වාදයක් කරේ නැහැ. හරි. ඒ චෝදනා කරපු පුද්ගලයෝම ওই චෝදනා පත්‍ර සියලු දේ මගේ අතට දුන්නා. මම කියන්නේ වෘත්තීය සමිතිය වැරදි කියලා. වෘත්තීය සමිතියේ චෝදනා කිරීමේ අයිතිය තියෙනවා. වෘත්තීය සමිතිය මම දන්නා වෘත්තීය සමිතිය සමහරට තමන්ගේ නොයෙකුත් ඉල්ලීම් බලාපොරොත්තු සහ නොයෙකුත් ප්‍රශ්න තියෙනවා. මේ විධායක නිලධාරියා පිළිබඳව යමක් කියන්නේ. එතුමා ඔබතුමාගේ ඉස්කෝලේ රාජකීය විද්‍යාලයේ එන්සයි ඉස්කෝලේ ප්‍රශ්නයක් වෙන්නේ ඇති. ඒක ඔබතුමාලගේ ඉස්කෝලෙන් එක ඔයලා බලන්න. දැන් මම ඔබතුමාට ප්‍රශ්නයක් තියෙනවා නේද?
හැබැයි මම එකක් ඔබතුමාට එකක් කියන්නම්. ඔබතුමා බැන්නේ ඔබතුමාලගෙන් පාසලට පාසලේ ප්‍රශ්නයක්. මම නම් පිළිගන්නේ පාසලේ ප්‍රශ්නයක් තියෙනවා. හැබැයි ගව මේ 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 ජය වේවා. කවුද මේ මේ මුලසන හොබන මන්ත්‍රීතුමියනි, මේ මේ මෙතන තියෙන මූලික ගැටලුව මේකෙදි අපි කල්පනා කරගන්න මේ විධායක නිලධාරියා මොකද්ද කරලා තියෙන්නේ? මේ විධායක නිලධාරියා තියෙන චෝදනාව වලට මේ අපේ ශ්‍රී ලංකා ටෙලිකොම් එකේ ඉන්න සභාපතිතුමා කුමාරසිරි සිසේන මහත්තයා විස්රාමලත් මහාධිකරණ විනිසුරුවරයෙක් පත් කළා කොමිසමක් දාලා මේ සියලු චෝදනා වලට දැන් මේ චෝදනා පරීක්ෂා කරගෙන යනවා. 31 වෙනිදාට තමයි ජනවාරි මාසේ 31 වෙනිදාට තමයි මේ වාර්තාව එළියට එන්න තියෙන්නේ. හරි. ඒතකොට එහෙම එකක් මේ අවස්ථාවේදී අපි කරගෙන යනවා. ඒ අතරතුරේදී මේ නිලධාරියා එමිරේට්ස් ගුවන් සේවයේ පවා මෙතුමාත් ඉංජිනේරුවෙක්. තා ලෝකේ කම්පැනි විශාල ප්‍රමාණයක වැඩ කරලා දිනවා. මම පත් කරපු කෙනෙක් නෙමෙයි. අපේ ආණ්ඩුවේ දින 100 වැඩ කාලය යටතේ තමයි එතුමා පත් වුනේ. එතුමා පත් වෙන කාලේ ඉඳන් මම මගේ නෑ මගේ අමාත්‍යංශය ගත්තා. මම මිනිස්සු මාරු කරන්න උත්සාහ කළා නෑ. හිටපු කෙනෙක් එක්ක වැඩ ගන්න පුරුදු වෙච්ච කෙනෙක්. ඒ ආපු වෙලාවෙත් එතුමා තමන්ම දක්ෂ, එතුමාට හොඳ ඉතිහාසයක් තිබුණ මිනිස්සු කොරකම් කරරයි කියන කොතනකවත් නෑ. අදත් ආපු වෘත්තීය සමිති නායකයෝ අද මම මේකට කතා ගන්න ඉස්සර මගේ කාමරේ මම කතා කරේ හිටියේ. එතුමාලු කිව්වේ තාම අපිට හොරෙක් කියලා කියන්න බෑ ඔප්පු වෙනකම්. හැබැයි මෙතුමන්ලා මට දෙන නිල පත්‍රිකාව අනුව ඒ වෘත්තීය සමිති කට්ටිය ඔක්කොම ඉන්න චීෆ් මැනේජර්ලා 11 12ක් ඉන්න ඔක්කොටම විරුද්ධ චෝදනා තියෙනවා. හැබැයි මං කෝ එහෙම කිව්වොත් එහෙම GCO විතරක් එළියෙන් තියන්නේ කිව්වොත් මේ චීෆ් ඔෆිසර්ලා එළියෙන් තියන්නේ කිව්වොත් ටෙලිකොම් එක දුවන්න බෑ. එහෙම ටෙලිකොම් එක දුවන්න දෙන්න බෑ. ඔබතුමා කියපු 100,000ක් ඒවල් දෙක මම එකතු වෙන ඇග්‍රී වෙනවා. සර්විස් ලෙවල්ස් වල ෂෝට් එකක් තියෙනවා. දැන් ඔබතුමා කියපු ඔය 11 10 ප්‍රශ්නේ පිළිබඳව මම වහාම අද ඔබතුමාත් එක්ක එකතු වෙනවා. ඔබතුමාත් ඒ කොමිටුවට දාලා මම පරීක්ෂණයක් පවත්වන්න මේ පාර්ලිමේන්තුව අපි ඒකට කොමිටුවක් දාමු. ඒ සම්බන්ධයෙන් දරුණු පරීක්ෂණයක් කළ යුතුමයි. මොකද මම ශ්‍රී ලංකා ටෙලිකොම් එකේ අද වෙනතුරු ඒක රස්සාවක් දීලා නැහැ. මම ඒකේ බදුල්ලෙන් ගුටි ගන්නේ සමහර ඡන්දෙත් පරදී. ඒකත් කියන්න ඕනේ. ඒකට හේතුවක් ජොබ් නොදීපු එක. ජොබ් නොදීපු එක නිසාම තමයි පරදීන්නේ. මොකද අති විශාල ඡන්ද ප්‍රමාණයක් අරන් ලක්ෂ දෙකක් අරගෙන ඡන්ද එක ජොබ් එකක් දී ගන්න බැරුණේ මම හිතන්නේ මම විතරයි මේකේ ඉන්නේ කෙට්ට අඩුම ගානේ. ඒ නිසා මේ ආණ්ඩුවේ කැබිනට් එකේ ඉඳලා මං කියන්නේ. ඒ නිසා ඒක ලොකු ප්‍රශ්නයක්. හරි. ඒකෙන් දෙකක් හම්බුනා. මං කිය මගේ අමාත්‍යංශයෙන්. හරි. හැබැයි ගාලෝට මං කෝ ඇත්ත කියනවා කියලා. හරි. හැබැයි මේ ඔබතුමාට ඇත්ත කියනවා කතා කරනවා නම් මගේ අමාත්‍යංශයෙන් කියලා මම ඒක මට මං කෝ කෙලින් කතා කරලා කතා කරන්න පුළුවන් මේ අවස්ථාවේ. මේ ප්‍රශ්නවලදී කල්පනා කරලාපදී ටෙලිකොම් ආයතන ඔබතුමා කව ලිස්ටඩ් ලිස්ට් කරන්න යනවා කියලා. මන්ත්‍රීතුමා ආදරේ වැරදි කතාව. ශ්‍රී ලංකා ටෙලිකොම් කොලඹ ස්ටොක් එක්ස්චේන්ජ් එකේ ලිස්ටඩ්. දැන් නෙමෙයි ලිස්ට් වෙලා තියෙන කම්පැනියක්. ඔබතුමා බෝල් ලදෙනි. ක්‍රීඩාම තුනන මැද පොල්ල ගලවන් ගියා ඔබතුමාගේ. මැද පොල්ල ගලවන් ගියේ. ආයේ රෙදි නෑ ඔබතුමාගේ. ඔය දුන්න මේක වැරදි. ඔය කියන්න දන්නේ වෙනේ අපි ඕකේ තියෙන තව කම්පැනියක් මේව කරන්න. ඒ බොරු. ඒ පට්ටපල් බොරු. ශ්‍රී ලංකා ටෙලිකොම් කොලඹ ස්ටොක් එක්ස්චේන්ජ් ලිස්ටඩ්. හරිද? ආ නැතුව ඒක විකුණන්නේ දැන් ඔන්න වැඩි වැරදුනාට පස්සේ බල මාරු කරන්නේ එල්බී තර්ඩ් එම්පයරකින් ආයෙත් ඉල්ලන අවුද්ද නැද්ද කියලා. නෑ ඉඳ ගන්නකො දැන් වෙලාව දුන්න මම ඔබතුමාට නෑ මම ඔබතුමාට බාධා කරේ නෑනේ. බෝල් වුණා නම් බෝල් අම්පයර් අවුට් එක දුන්නා අවුට් ඉඳ ගන්න. හරිද? ඉවරයි. නෑ එපා. දැන් එහෙම වෙන්න එපා. ඔය ඉස්කෝලේ පුරුද්ද රෝයල් කොලෙජ් එකේ පුරුද්ද ඔය රෝයල් කොලෙජ් එකේ පුරුද්ද. ගරු මේ 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 මම මුලසන ඔබ මන්ත්‍රීතුමනි මම කියන්නේ මේ මොකද අපි වගේ ඔය හොඳ ඉස්කෝලේට යන හොම වෙන්නේ නැහැ. ගරු මේ මුලසන ඔබ මන්ත්‍රීතුමනි දැන් මේ මුලසන ඔබ මන්ත්‍රීතුමනි මේක තමයි මේ ප්‍රශ්නේ තියෙන මූලික වැඩේ. දැන් මම ඔබතුමාට මම මේ 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 සියලු කටයුතු ශ්‍රී ලංකා ටෙලිකොම් එකේ ප්‍රොෆිට් එක ගැන කිව්වා. මං කිව්වා ඒකත් වැරදි. මේ ඊයේ පෙරේද බිස්නස් ටුඩේ සංග්‍රහාවේ ප්‍රධාන ලංකාදින හොඳම කම්පැනි 30ට තෑගි දුන්නා. ලංකාදින ප්‍රධාන කම්පැනි 30ට තෑගි දුන්නා. 10 වෙනිදට දින්නේ මොන කම්පැනිද? ජෝන් අමරතුංග මහත්තයත් හිටියා. හරි. ජෝන් අමරතුංග මහත්තයත් හිටියා. මාත් ඉඳන් හිටියා උතන. අගමැතිතුමා චීෆ් ගෙස්ට් හිටියේ. කවුද? ශ්‍රී ලංකා ටෙලිකොම් ආයතනයේ 10 වෙනියා. ලංකාවේම. හරි. ඔය කියන අලාභ දිනනෝ නම් 10 වෙනියයි ලංකාවේ හොඳම කම්පැනියද? පිස්සු කියනෝද මන් දන්නේ. අංක ඉස්කෝලේ ප්‍රශ්නයක් ආයේ. ඉතින් ඒ නිසා මං කිව්වේ මේ කියවලා නැහැ කවුරු හරි මිනිහෙක් දෙන එකක් අරන් ආවිලා කියවනවා. හරි. එහෙම දේවලුත් එනවා. හරිද? හැබැයි ගරු මුලසන හොබුරු වතුදේ. ඒ දැන් මුලසන හොබුරු වතුදේ. එහෙම කියනවනම් එහෙම කියනොනම් ඒකත් ඇත්තටම ඉස්කෝලේ ප්‍රශ්නයක්. ඒකත් ඉස්කෝලේ ප්‍රශ්නයක්. ඉතින් ඒ නිසා මොනසුන වලවන්තුනේ මේ මේක මේක ඇත්තටම රාජකීය ප්‍රශ්නයක් තියෙන මේකේ. මම මෙතනින් යන කතා කරන්නේ නැහැ. දැන් මොකද එතුමා ඔය ඉස්කෝලේ ගැන කතා කරපු නිසා දැන් මට මේ මේ මේකේ මේකේ මට මේක කියන්න අවස්ථාව දෙන්න. මේ ඇත්ත වශයෙන්ම මේ ලාභ පිළිබඳව ඔබතුමා කතා කරනවා. මොබිටෙල් ආයතනයේ විතර ප්‍රොෆිට් එක 4.2 බිලියන්. ටෙලිකොම් ආයතනයේ ප්‍රොෆිට් එක 2. මේ ගිය පාර වෙනකොට 2.469 බිලියන්. ඔය කිව්ව කතාව වැරදි. මම හැබැයි ව්‍යාපෘති ගැන ඔබතුමාත් එක්ක එකඟ වෙනවා. ඒ ව්‍යාපෘති
ඔබතුමා විනාඩි දෙක කාලයක් ගරුව එමුතුමා තියෙන විනාඩි දෙකයි.
විනාඩි ටිකක් ගන්නවා පොඩ්ඩක් ඉන්නවා. ඒ විනාඩි ටිකක් ගන්නවා. මේ කතා ගන්න අපේ එමුතුමනි ඔබතුමා හොඳ කරුණාවක් කිව්වා මේ ව්‍යාපෘති සම්බන්ධයෙන්. මමත් පිළිගන්නවා. ප්‍රොෆිට් අඩු වෙන තව එක හේතුවක් තියෙනවා. මටත් ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා ටෙලිකොම් එකේ විතරක්. මොබිටෙල් එකේ නෙමෙයි, ගෲප් ප්‍රොෆිට් එක නෙමෙයි. ටර්න් ඕවර් එක ටෙලිකොම් එකේ ටර්න් ඕවර් එක 45 බිලියන්. අවුරුද්දට ටර්න් ඕවර් එක 45 බිලියන්. ප්‍රොෆිට් එක less than 2 බිලියන්. වෙන්න බෑ. මදි 10% අද කෑම කඩයක් දැම්ම නම් ඊට වඩා වැඩි. රෙස්ටෝරන්ට් එකක් කරා නම් 20%ක්වත් තියෙනවා. ඒතර ඇයි මේක මෙහෙම වෙලා තියෙන්නේ? අන්න එතනදී ප්‍රශ්නයක් එනවා සේවකයන්ගේ ප්‍රොඩක්ටිවිටි එක මදිද කියන ප්‍රශ්නේ තියෙනවා. එහෙම තියෙනකොට ඇයි අවුට්සෝස් කරන්නේ? එතකොට එහෙම ප්‍රශ්නිකුත් තියෙනවා. මේව සමාට කතා කරන්න යද්දී ඇමතිතුමාට මේකේ බලයක් නැහැ කියන ප්‍රශ්නත් කියනවා මේක ඇතුලේ. හරි. එහෙම ගියාම කියන ඇමතිතුමා නමට ගැසට ඇමතිතුමාට නෑ මේකේ බෝඩ් එකක් ඉන්නවා කියලා. හරි. ඔහොම ප්‍රශ්නත් මේක ඇතුලේ තියෙනවා. ඉතින් ඒ නිසා හැබැයි ඔබතුමා කියන ගොඩක් දේවල් එකයි පාර්ලිමේන්තුවේ උත්තර දෙන්න විතරක් ඇමතිවරයෙක් ඉන්න ඕනේ නෑ. එක්ක ඇමතිවරයාට මේකේ බලය තියෙන්න ඕනේ. එහෙම නැත්නම් ඒ කට්ටියල මෙතන කතා කරන්න ඕනේ. මොකද නැත්නම් මම බැනුම් හාන්නයි වෙන කට්ටියගේ බැනුම් වලට මං චෝදනා හාන්නයි ඊට පස්සේ ඒගොල්ලන් බෝඩ් එකයි කියන්නත් මම එකඟවත් නැහැ. ඒ නිසා මම ඊයේත් ගිහිල්ලා ওই ආයතනෙටම ගිහිල්ලා මං සභාපතිතුමාට ගරු කරන සභාපතිතුමාගේ කිසිම හොරකමක් මට නම් අද වෙනතුරු හවු වෙලා නැහැ. ඒක මං අද වෙනතුරු නැහැ ඇත්ත කියන්න ඕනේ. අද වෙනතුරු හවු වෙලා නැහැ. මම ජනාධිපතිතුමාට බය වෙන්න හුණු ගහන්න යන්නෙත් නැහැ. මොකද ජනාධිපතිතුමාගේ පක්ෂෙ නෙමෙයි මම. මම ඒක බය නැතු ඕන දෙයක් කියන නිසා මම ඒ නිසා අනවශ්‍ය විදියට මම එතුමට හුණු ගහන්න යන්නේ නැහැ. හැබැයි මම ඒකයි ජීෂියෝ ගැනත් කියනවා. ජීෂියෝගේ තන්ට හොරකම් කවන්න අපි පරීක්ෂණයක් කරනවා. ඒ වார்த்தාවට මම අද වෙනතුරු ඇඟිල්ලක්වත් ගහලා හොයලවත් නැහැ. මම දීලා තියෙනවා ඒක සභාපතිතුමා දාලා තියෙන මහාධිකරණ විසුරුවරයාගේ හරහා පරීක්ෂණය කරන්න. ආපු ගාම මේකට වැරදි කරුණ නම් ඒකට අනිවාර්යෙන් චෝදනා අනිවාර්යෙන්ම පත්‍රයක් යන්න. හැබැයි එකක් මතක තියාගන්න. ගොඩක්ම මේ ඉන්වෙස්ට්මන්ට් කරලා තියෙන්නේ 2011, 12, 13 මම කියන්න කැමති නෑ. මම කියන්න කැමති නෑ කාගේ නන්ද කියලා. මගෙත් හොඳ මිත්‍රයෙක් ඌව පළාත් සභාවේ ඉන්න කෙනෙක්ගේ මල්ලිලා හැමගේ සභාපතිලා ඒගේ ඩිරෙක්ටර් බෝඩ් වල ඉඳලා තියෙනවා. ඒ කට්ටිය ඒකේ ගත්ත කම්පැනියෙන් බිලියන 1.8ක ගත්ත ව්‍යාපෘති නිසා කන පාඩුව තාම ශ්‍රී ලංකා ටෙලිකොම් එක. ඒවට තමයි හරණම් දාලා ගහන්න ඕනේ. මම ඒවා කියන්න යන්නේ නෑ. හරිද? ඒ නිසා කන පාඩු නෑ. ඒව ගැන මම කියන්නේ නෑ. ඒව ඔප්පු වෙන දවසට ඒව ඔප්පු වෙයි. ඒව ওই වார்த்தාවෙන් එළියට එයි. මොකද මේ අර ගොම ගොඩකට ගල් ගහනකොට ඒ ගොම අනිවාර්යයෙන්ම මූණට වදිනවා. මතක තියාගන්න. ගොම ගොඩකට ගල් ගහනකොට වට වෙලා ඒ ගොම මූණට වදිනවා. ඒව වදි කාට කාටත්. ඒ නිසා මෙතනදී අපිට එකක් මතක තියාගෙන කියන්න පුළුවන්. මේ ටෙලිකොම් ආයතනයේ අද ඩිප්‍රීසියේෂන් නිසා තමයි ප්‍රොෆිට් අඩු වෙලා තියෙන්නේ. ඩේටා සෙන්ටර් එකක් ගහලා තියෙනවා බිලියන ගානක. ඒ ඩිප්‍රීසියේෂන් නිසා පොඩි ප්‍රොෆිට් එකක් අඩු වෙනවා. මේක ටෙලිකොම් එකේ ඉන්න වෘත්තීය සමිතියුන්ට තේරෙන්නේ නැති වෙන්න පුළුවන් සමහරට. හැබැයි මේක වාසියකට ගත්තොත් ටෙලිකොම් ආයතනයේ විශාලතනකට ඉස්සරහට යනවා. හැබැයි රීස්ට්‍රක්චරින් එකක් අවශ්‍යයි. ඒ රීස්ට්‍රක්චරින් එක කිරීම තමයි අත්‍යවශ්‍යම දේ. ඒකට මම නම් විශ්වාස කරන්නේ පාර්ලිමේන්තුවත් එකතු වෙලා ඒ කමිටි එකතු වෙලා ඒ සියලු දෙනා කරන එකට සියලු දෙනාට මම ආරාධනා කරනවා. ඒ නිසා මම එතනින් යාට ශ්‍රී ලංකා ටෙලිකොම් ආයතනය ගැන වැඩිපුර කතා කරන්න අවශ්‍යතාවයක් නැහැ. මම විශ්වාස කරනවා ඔබතුමාගේ ප්‍රශ්නට උත්තර දෙන්න. මම ඔබතුමාට ආරාධනා කරනවා අපේ නියෝජ්‍ය අමාත්‍යතුමා ඔබතුමාගේ ශ්‍රී ලංකා දාස් පක්ෂයේ හොඳ තරුණ නියෝජ්‍ය අමාත්‍යවරයෙක් එතුමාත් සම්බන්ධ කරගෙන මේවට සම්බන්ධ වෙන අපිට කිසිම මෙතෙන්ද හංගල හොරල ගහන්න දෙයක් නැහැ. එකතු වෙලා මේක අපේ ආයතනයක් රටේ ආයතනයක් ඔබතුමා කිව්වා වගේ මම කමන්නේ අපිව බලාගල්ලා. හරි දැන් මගේ වෙලාව ගරු අමතුමනි මගේ වෙලාව. දැන් මේ දැන් මම අවසාන වශයෙන් කියන්නේ මම අද වෙනතුරු මට මොබිටෙල්ලෙන් සිම් ඇදලා තියෙනවා මම ඒක පාවිච්චි කරන්නෙත් නැහැ. මොකද ඒකට හේතුවක් දවසක ඒකත් කියයිම මොබිටෙල් එකේ සිම් එක පාවිච්චි කරලා බිලක් තිබ්බයි කියලා. ඒ නිසා ඒකවත් පාවිච්චි කරන්නේ නැහැ මොබිටෙල් එකේ සිම් එක. ඒකටත් හේතුව ඩයග මං කියන ඩයලොග් පාවිච්චි ගන්න කියලා. ඒ වගේ ඩයලොග් එකේ බිල ගෙවලා පාවිච්චි කරන නිසා. ඒ නිසා මම ඔබතුමාට ආ නෑ 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 මොබිටෙල් එකේ සර්විස් එක පිළිබඳව ඔබතුමාලා දන්නවා. ළඟදී මොබිටෙල් එක තමයි කොළඹදී කොළඹ දැනට මේ වෙනකොටත් වැඩියෙන්ම ස්පීඩ් තියෙන ඉන්ටර්නෙට් ස්පීඩ් තියෙන මේක හැටියට TRC එකේ බලන්න ඕන වෙලාවක පුළුවන් ස්පීඩ් චෙක් එකක් කරන්න වැඩියෙන්ම ස්පීඩ් ඉන්ටර්නෙට් ස්පීඩ් තියෙන ලංකාවේ මොබිටෙල් එකේ. මම අවසාන වශයෙන් අවසන් කරනවා මන්ත්‍රීතුමීනි, ලංකාව ඉන්ටර්නෙට් එක සම්බන්ධයෙන් ලෝකේ UN එකෙන් ලංකාවට හම්බවලා තියෙනවා 37 වෙනි ස්ථානය මේ e-services e-government services වෙනුවෙන්. ලංකාව විශාල වශයෙන් අපි කවුරුත් මොනවත් පිළිගත්තේ නැතුනට ලංකාවට වැඩි වෙලා තියෙන ලොකුම ප්‍රශ්නේ මේ අමාත්‍යංශය හරහා කරපු වැඩපිළිවෙල ලංකාව මිනිස්සු දන්නේ නැහැ. මේ අමාත්‍යංශය ඩිජිටල් කරන්නේ හරහා ලංකාව ගමන් කරලා තියෙන ගමනාන්තය පිළිබඳව අපි හරියට මාකට් කරගෙන නැහැ. Yes, I will tell you that. Google බැලුන් එක සම්බන්ධනොත් මේ ගොඩාක් කට්ටියට පස්සෙත් තියෙනවා මේ බැලුමක් සම්බන්ධයෙන්. මොකද මේ බැලුම් වලට මේ කට්ටිය ආසයි. බැලුම් පුම්බන්න පාටි වලට එහෙම රොහන් රත්නත් මහත්තයා හරි ආසයි පාටි වලට කියලා බැලුම් පුම්බන්න. මම දැකලා තියෙනවා පුම්බන ගොඩක්. හැබැයි මේ බැලුම ඒ වගේ බැලුමක් නෙමෙයි. මේ බැලුම ගෙනාවේ මේ රොහන් මහත්තයා හිතන බැලුම් වගේ බැලුමක් නෙමෙයි ඒක. මේක ඇවිල්ලා Google කියන සමාගමෙන් ගරු මුලසෙන ඔබන මන්ත්‍රීතුමියනි අපිට දුන්න දායාදයක්. ඒ දායාදයට ලංකාවේ රජයෙන් රුපියලක්වත් ගෙව්වේ නැහැ. මේක 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 පයිලට් ප්‍රොජෙක්ට් එකක් ඇරෙයි මේ මිනිස්සු ගෙනාවා ලංකාවේ. මොකද මොනවද නෑ පොඩ්ඩක් රත්මලන්නේ එහා. හරිද? ඉතින් ඒ නිසා ගරු මුලසන හොබන මන්ත්‍රීතුමියනි මේ ඒකත් දන්නේ නැහැ හරියට. මේ හරිද? ඉන්ෆර්මේෂන් නේ හරියට කියන කාරියට කියන්න ඕනේ. ගරු මුලසන හොබන මන්ත්‍රීතුමියනි මේක තේරුම් ගන්න ඕනේ. මේ බැලුමක් හම්බුනේ අපිට මේක මේ Google සමාගමෙන් නොමිලේ. මේකට ලංකා රජය රුපියලක් වියදම් කරේ නැහැ. මේක රුපියලක් වියදම් නොකර හම්බු වෙච්ච බැලුමක්. ලංකාවේ මිනිසුන්ට හරි ප්‍රශ්නයක් වුණා, කුතුහලයක් වුණා මේක මේ මොකටද ගෙනාවේ කියලා. Wi-Fi දෙන්න නෙමෙයි ගෙනාවේ. මේක දුන්නේ මුළු ලංකාවටම 4G කියන තාක්ෂණය දෙන්න පුළුවන්ද කියන එක අත්දැක බැලීමක් කරන්න. ඒකට කොහොම හරි එක එක්කෙනා හෙන උරා පැන්නා, මාධ්‍ය හෙන උරා පැන්නා, ඉරිසියා කරා, කේලම් කිව්වා, අන්තිමට ඒක කඩා කප්පල් වෙනකම් ගියා. අද ඒ පයිලට් එක ගෙනින්ච පෝටෝ රිකෝ කියන රටට ඒ මිනිස්සු අන්නේ ඒක පාවිච්චි කරලා දැන් ලක්ෂ ගානකට ඒ මිනිස්සු 4G තාක්ෂණය දීලා දෙනවා. අපිට ඒක නැතිලා ගියා. අපේ ලංකාවේ මිනිසුන්ට තියෙන්නේ මිනිහෙක් වැටෙනකම් බලන් ඉඳලා ඒ මිනිහට වැටලා hina වෙලා ඌව නැති කරලා දාන එක තමයි ලංකාවේ මිනිසුන්ගේ ප්‍රතිපත්තිය. පක්ෂ හෝ විපක්ෂ හෝ වේවා හොඳ දෙයකට කවදාවත් සහයෝගයක් දීමේ කැමැත්ත ප්‍රකාශ වෙන්නේ නැහැ. මට අන්තිමට බැලුම් හරින් කියනකම මුන්ට hina වෙනකම්ම තමයි උන්ට ඕන උනේ. ඒක තමයි තියෙන එකම වින්දනය ලංකාවේ මිනිසුන්ගේ තියෙන. කාටවත් මේ රටකට හොඳක් වෙනවා බලන්න කවුරුත් කැමති නැහැ. හැබැයි මම අවසාන වශයෙන් කියන්නේ මේ අමාත්‍යංශ ඉතාමත්ම අභියෝග රාශියකට මුහුණ දෙනවා. අවසාන වශයෙන් කියන්නේ අපි මේ પાස්පෝට් එකක් කරන්න ගියා. මේ પાස්පෝට් එකත් අපිට ප්‍රොජෙක්ට් එකක් හැටියට ඇවිල්ලා තියෙනවා. ගරු මුලසුන හබුලන්තුනි e-પાස්පෝට් එකක් හැටියට. මේ e-પાස්පෝට් එකෙන් දැන් මට නඩුවක් දාලා තියෙනවා. SB නාවින් නැමෙතුමන් නඩුවක් දාලා තියෙනවා. අපේ ලේකම්වරුන්ට නඩුවක් දාලා තියෙනවා. මේක නඩුව දාලා තියෙන්නේ 2003 ඉඳන් මේ પાස්පෝට් එක කරපු එකම විසින් නඩුවක් දාලා තියෙනවා. පාර්ලිමේන්තුවටද මේ නම් කියන්න පුළුවන්. මම බොහෝම සතුටු වෙනවා මේ නඩුව දාපු එක සම්බන්ධයෙන්. මොකද එතකොට මේ උසාවියට ගිහිල්ලා කියන්න පුළුවන් අවුරුදු 15ක් ටෙන්ඩර් නැතුව ලංකාවේ પાස්පෝට් ගැහුවේ කොහොමද කියලා. දැන් මේ මිනිස්සයා ගැන කියන්න උසාවියට කතා කරන්න අයිතියක් හම්බ වෙනවා ඔය එපික් ලංකා කියන ආයතනයේට. කොහොමද මෙච්චර කල් මේ ඉමිග්‍රේෂන් එක ඇතුළේ වෙච්ච වංචා ඔක්කොම කියන්න අපේ ලංකාවට අවස්ථාවක් දෙනවා. මේ ඩෙලාරෝ කියන සමාගම ලංකාවේ 40% ලංකාවේ මහා භාණ්ඩාගාරයට අයිති, 60% ඒ කම්පැනිට අයිති. මේක කිසිම දෙයක් නෙමෙයි. මේකත් මුදල් ගිය මුදල් අමාත්‍යංශයෙන් අපේ අමාත්‍යංශයට පටලපු එකක්. අපි දන්නේ අපිට ප්‍රොපෝසල් එකක් ආවා. ප්‍රොපෝසල් එක අපි කැබිනට් වල දැම්ම හොඳද නැද්ද කියලා කැබිනට් වල තීරණය කරන්න කිව්වා. හොඳ නම් කරන්න කිව්වා. මොකද 2008 අගෝස්තු මාසෙ වෙනකොට මේ પાස්පෝර්ට් එක ලංකාවේ પાස්පෝර්ට් එක හැම પાස්පෝර්ට් එකක්ම e-પાස්පෝර්ට් එක කියලා ලෝකේ වෙනස් විය යුතුම කියන නීතියක් තිබුණා. ඒ නිසා තමයි අපි ඒක දැම්මේ. කාලය පිළිබඳ ප්‍රශ්නයක් නිසා තමයි කැබිනට් වල තීරණය කරේ ලංකාවේ ආණ්ඩුවට අයිතියක් තියෙන කම්පැනි එකට මේක දීම වැරදක් නැහැ. හැබැයි ඒකට ප්‍රයිස් කොහොමද කරන්න ඕනේ, කොහොමද තීන්දුව ගන්න ඕනේ, ඒවට කැබිනට් අපොයින්ටඩ් ප්‍රොකියුමන්ට් ප්‍රොජෙක්ට් කමිටියක්, නෙගෝෂියේටින් කමිටියක්, ඒවට කිසිමකට අපිට සම්බන්ධ වෙන්න බෑ. ඒක රජ නිලධාරි සම්බන්ධ වෙන්න ඕනේ කියලා දැම්මේ. හැබැයි මේ කම්පැනි කාර්ය කොච්චර ලොකු ආධිපත්‍යයක් මේ වහර අහන්න.
සභාපතිතුමී මට හැමතුමා ඔබතුමා මේ પાස්පෝර්ට් ගැන කිව්ව නිසා දැන් සාමාන්‍ය පුරවැසියෙක් සාමාන්‍ය પાස්පෝර්ට් එකක් සති ගානකින් සාමාන්‍ය තත්ත්වයක ගන්න නම් 2500ක් අපි දෙන්න ඕනේ. එතකොට ඔබතුමාට කියන්න පුළුවන්ද 2500න් ආණ්ඩුවේ වියදම් ප්‍රමාණයක් යනවා එක අපි පිළිගන්නවා. ඔබ ඔයතුමා කියන ඔය අවුරුදු 15ක් තිස්සේ ඔක නිෂ්පාදනය කරන සමාගමට එක පාස්පෝට් එකක් මුද්‍රණය කිරීම වෙනුවෙන් ඔවුන් කොපමණ මුදලක්
ගන්නවා 650යි
එකක් මුද්‍රණය කරන්න 650ක්
ගන්නවා 650යි කියන එකයි මට තියෙන ආරංචි හරි ඒක අපිට හොයලා බලන්න පුළුවන් මොකද මේ මේ දැනට තියෙන වියදම ඒගොල්ලන්ට යන කොස්ට් එක
650 ලක්ෂ ගණන් මුද්‍රණය කරද්දී 650ක් වගේ මුදලක් ගන්න කිසිම හේතුවක් අපිට පේන්නේ
නැහැ 650 කියලා තමයි ආරංචි දී මේක තමයි දැනට තියෙන්නේ ඉතින් මේ දැන් අපි මේ අලුතෙන් හදන මේ තාක්ෂණික පාස්පෝට් එක මොකද ලෝකේ දැන් හොර පාස්පෝට් ගහන අරම මේ නිසා වීසා දෙන ඒවා ගොඩක් රටවල සීමා කරලා දිනවා. ඊ පාස්පෝට් එකක් නැත්නම් ඉස්සරහට යුරෝපෙට යන්න බැරි වෙනවා ලංකාවේ පාස්පෝට් එකට. ඉතින් බයෝමෙට්‍රික්ස් තියෙන්නේ නැති පාස්පෝට් එකක් තිබුණොත් ඊට පස්සේ යුරෝපෙට යෑමේ තහනමක් තියෙනවා. ඒ නිසා මේවා වෙනස් කරන්න ඕන සමයි ඩිලාරෝ එක තමයි එංගලන්තේ පාස්පෝට් එක ලෝකේ රටවල් විශාල ප්‍රමාණයක පාස්පෝට් ගන්න ලංකාවට බිලියන 1.2 ආයෝජනය කරනවා කිව්වා. හැබැයි මේ සියලු දේ ගැන සලකලා බලලා කැබිනට් එක තීන්දුවක් ගත්තේ. දැන් මේ නඩු දැමීම තුල සම්පූර්ණ අවුරුදු 15 තිස්සේ පාස්පෝට් ටෙන්ඩරයක් නැතුව කොහොමද කාටද දුන්නේ කියන එක පවා උසාවිය වල කතා කිරීමට නීතිඥයෝට කතා කිරීමට කරුණු කාරණා ඉදිරිපත් කිරීමට මේව කරන්න පුළුවන්. අවසාන වශයෙන් මම ඉවර ගන්න ඉස්සෙල්ලා මේ ඩිජිටල් කරන්නේ තියෙන ලොකුම අඩුපාඩුව තමයි අපිට එක දෙයක්වත් අමතුමලි මිනිස්ත්‍රියක් හැටියට තනියෙන් කරන්න බෑ. අපි බද්ධ වෙලා තියෙන්නේ. මොකක් හරි අපි ග්‍රාම සේවකලාට රැබ් එකක් දෙනවා නම් පාසලකට දෙනවා නම් අපිට අධ්‍යාපන අමාත්‍යංශෙත් එක්ක සම්බන්ධ වෙන්න වෙනවා. එහෙම නැත්නම් අපිට සම්බන්ධ වෙනවා සුදේශ කටයුතු අමාත්‍යංශෙත් එක්ක සම්බන්ධ වෙනවා. විශාල අභියෝගයන් අපේ පුංචි පුංචි අඩුපාඩු සහ පුංචි පුංචි ප්‍රමාදයන් වුණා නමුත් මේ 2018 වසරේදී අපි එක වෙනත්ම සැලසුම් සහගත ලෙස මේ ක්‍රියාත්මක කිරීමට අපේ අමාත්‍යංශයත් ICT ආයතනයත් ටෙලිකොම් ආයතනයත් තුනම එකතු වෙලා ලංකාවේ පාසල් සියලු පාසල් වලට Wi-Fi දෙන අලුත් ව්‍යාපෘතියකට ගිහිල්ලා විශාල වෙනස්කම් වූ ක්‍රමවේදයක යන්න බලාපොරොත්තු වෙනවා සමන් අපේ ලේකම්තුමාටත් විශාල වශයෙන්ම ICT ආයතනයටත් ටෙලිකොම් ආයතන සභාපතිතුමා ඇතුළු ඒ නිලධාරී විශාල වශයෙන්ම ප්‍රධාන නිලධාරීන්ටත් ස්තුති වෙන අතරම විශේෂම නියෝජ්‍ය අමාත්‍යතුමා ඇතුළු සියලුම කණ්ඩායම් ස්තුති වෙන අතර මම අප අපිට සහයෝගය දුන්න සියලු පක්ෂ විපක්ෂ මිතුරන්ටත් ස්තුතියෙන් දෙනවා උන්තුගේ යෝජනාත් අපි මේ අවස්ථාවේදී ලබාගෙන කටයුතු කරන්න බලාපොරොත්තු වෙනවා බොහොම ස්තුතියි
බොහොම ස්තුතියි ඊළඟට ඒ සියෝගයේ සොරන් മന്ത്രിතුමා
ගෞරව තලමි තාංගම් උරිපිනර அவர்களே இன்று விஷேட தெரிவு குழுவின் அடிப்படையில் புத்த சாசன அமைச்சு தபால் சேவைகள் மற்றும் முஸ்லீம் விவகார அமைச்சு சுற்றுலா அபிவிருத்தி கிறிஸ்தவ சமய விவகார அமைச்சு விஷேட பணிப்பொறுப்பு அமைச்சு மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சு விஞ்ஞான தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி அமைச்சு போன்றவற்றின் கீழ் உரையாற்றுவதையிட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாடு ஒரு பல்லின மக்கள் வாழுகின்ற நாடு. இந்த நாட்டிலே அந்த பல்லின மக்கள் வாழும் போதும் நாங்கள் அதனை ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த நாடாகத்தான் இன்று வரை நாங்கள் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் பொதுவாக பௌத்த மதத்திற்கான கூடிய ஆதிக்கம் இந்த நாட்டிலே இருக்கின்றது. உண்மையிலேயே கௌதம புத்தரை பொறுத்தவரையில் அவர் அவ்வாறான கருத்துக்களை எந்த வகையிலும் முன்வைக்கவில்லை. இந்த நாட்டிலே பல பிரச்சனைகள் ஏற்பட்ட போதும் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில்தான் அவரது ஆர்வம் இருந்திருக்கின்றது. குறிப்பாக கௌதம புத்தர் இலங்கைக்கு இரண்டு தடவை வந்திருக்கின்றார் என்று மகாவம்சம் சொல்லுகின்றது. அதிலே இரண்டாவது தடவையாக அவர் வந்தபோது இலங்கையிலே நாகதீபம் என்கின்ற பகுதி அது அநேகமாக தமிழர் வாழ்கின்ற பகுதியில் குலோதரன் மகோதரன் என்கின்ற மாமன் மருமகனுக்கு இடையிலே மாணிக்க ஆசனத்திற்கான சண்டை நடைபெற்ற போது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கௌதம புத்தர் வந்தார் என்றும் அவர் அதை சமாதான பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்து வைத்தார் என்றும் இந்த மகாவம்சம் கூறுகிறது. ஆகவே மகாவம்சம் இவ்வாறான கருத்துக்களை கூறும் இந்த காலகட்டத்திலே இந்த காலத்திலே நாங்கள் பார்க்கலாம் இந்த நாட்டிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதில் பௌத்த மதகுருமார்கள் முரண்பாடான வகையில் செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே கௌதம புத்தரின் போதனைக்கு அவரது வழிகாட்டலுக்கு அப்பால் அவர்கள் அதற்கு எதிராக இவர்கள் செயற்படுகின்றார்கள் என்கின்ற நிலைமைதான் காணப்படுகின்றது. உண்மையிலேயே நீண்ட காலமாக இந்த நாட்டின் பூர்வீக குடிகளாகிய தமிழினம் பல பிரச்சனைகளை இது நோக்கி வந்திருக்கிறது. ஆகவே அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே இந்த பௌத்த குருமார்கள் கூடிய பங்களிப்பு செய்ய வேண்டும். கௌதம புத்தரின் பேரால் அவர்கள் சமாதானத்தை ஏற்படுத்த வர வேண்டும். அவர்கள் முன்னின்று இழைக்க வேண்டும். அதைத்தான் நான் கேட்கின்றோம். ஏனென்றால் இந்த நாட்டிலே கௌதம புத்தர் என்பவர் உண்மையிலே ஒரு இந்து, பிறப்பால் இந்து. ஆகவே பெரும்பாலும் தமிழர்கள் இந்துக்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் கௌதமபுத்தர் இந்துவாக இருக்கின்றபடியினால் இந்து பௌத்த மக்களிடையே ஏற்படுகின்ற முரண்பாடுகள் பிரச்சனைகளை எல்லாம் இலகுவாக தீர்க்க முடியும். ஆகவே அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது இந்த பௌத்த துறவிகளின் முக்கிய கடமையாகும். ஆனால் அவர்கள் அதற்கு அப்பால் சென்று கொண்டிருக்கிறார்கள். என்ன இதற்கு காரணம் என்னவென்றால், உண்மையிலே இந்த நாட்டிலே அரசாட்சி புரிந்தவர்கள் எல்லோரும் அவர்களை பௌத்த குருமார்களை பௌத்த மதத்தை போதிப்பதிலும் பௌத்த சிந்தனையை வளர்ப்பதிலும் விடாது தங்களது அரசியல் நடவடிக்கைகளுக்கு அவர்களை மீட்டு கொண்டார்கள். அதனால் அவர்கள் அரசியலிலும் தலையிட ஆட்பட்டு விட்டார்கள். குறிப்பாக நான் நினைக்கின்றேன், மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலேயே இந்த பௌத்த குருமார்களுக்கு 1000க்கு மேற்பட்ட பேமிட், வரி இல்லாமல் வாகனம் பெறுகின்ற நிலைமைக்கு அவர்களுக்கு பேமிட் வழங்கப்பட்டது. ஏனைய மதகுருமார்களுக்கு இந்த நாட்டில் இல்லை எவ்வாறான சலுகை. என்னவென்றால் தங்களது அரசியலுக்காக இவ்வாறான நிலைமைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்றும் கூட நீங்கள் பார்க்கலாம் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற விகாரைகள், பௌத்த விகாரைகளை பாதுகாப்பதற்காக விசேடமான ஒரு பாதுகாப்பு செயலணி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் நிற்கிறேன், ஒரு விகாரைக்கு 2 பேர் என்ற வகையிலே நிற்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அங்கு பாதுகாப்பது அவர்களது வேலை அல்ல, அங்கிருக்கின்ற ஊழியங்கள் அத்தனையும் அவர்கள் தான் செய்கின்றார்கள். ஏன் இந்த நிலைமை? யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கிலே விகாரைகள் அளிக்கப்பட்டதா? நிச்சயமாக அளிக்கப்படவில்லை. வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற பௌத்த விகாரை எதையும் தமிழர் விடுதலை புலிகள் அளிக்கவில்லை. அது புராதனமானது, அது பௌத்த மக்கள் பௌத்த சின்னமாக இருக்கலாம், ஆகவே அதை அளிக்கக்கூடாது என்று கருதி இருந்தார்கள். ஆனால் ஒரு சில தான் பௌத்த சின்னங்கள் வடக்கு கிழக்கிலே இருந்தன. ஏனையவை இப்போது நீங்கள் கூறுகின்ற தொல்பொருள் சின்னம் என்று கூறப்படுபவையெல்லாம் தமிழ் பௌத்தர்களால் பராமரிக்கப்பட்டவைகள் தான். அந்த காலத்திலே தமிழர்கள் பௌத்தர்களாக இருந்தார்கள், அது வரலாறு உண்மை. அவர்கள் பௌத்த மதத்தை நேசித்தார்கள். அதாவது இந்த சைவ மக்களிடையே தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் சில பிரச்சனை இருந்தது, சாதி பிரச்சனைகள் மேலோங்கி காணப்பட்டதனால் சாதி பாகுபாட்டிற்கு அப்பால் பௌத்தம் நின்றபோது தமிழர்கள் பௌத்த மதத்தை நேசித்தார்கள். இந்த வரலாறுகளை நாங்கள் அறிய வேண்டும். அதனால் அந்த இடங்களில் எல்லாம் சில பௌத்தர்கள் விகாரைகள் தாபிக்கப்பட்டது, அது தமிழ் பௌத்தர்களால். அவை அதையிட்டு அங்கு பௌத்த விகாரையை தற்போது புனர் நிர்மாணம் செய்துவிட்டு அங்கு நாங்கள் கொண்டு சிங்கள மக்களை குடியேற்ற வேண்டும் என்று நினைப்பது மிக தவறான ஒரு விடயமாகும். வரலாற்று ரீதியாக நாங்கள் இவற்றை அறிய வேண்டும். அது தவிர இன்று பௌத்த மதத்தை பொறுத்தவரையிலே பௌத்த மதத்துக்கு மிக அதிகப்படியான நிதி ஒதுக்கப்படுகின்றது ஏனைய சமயங்களை விட. அது தவிர அதற்கு பௌத்த மதத்துக்கான நிதி ஒதுக்கீடு என்ற வகையில் இது ஒரு வகையில் அமையும் போது பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியில் கூட 5% பௌத்த மத பராமரிப்புக்கு செல்லுகின்றது. அது தவிர கல்வி அமைச்சுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியிலும் குறிப்பிட்ட நிதி பௌத்த மதத்திற்கு செல்லுகின்றது. அதே போல கலாச்சார அமைச்சுக்கு ஒதுக்கப்படுகின்ற 80% நிதி பௌத்த மத செயற்பாட்டுக்கு செல்லுகின்றது. அவை ஒட்டுமொத்தமாக இலங்கையில் வரவு செலவு திட்டத்தில் மிக அதிகப்படியான நிதி ஒரு தனி மதத்திற்கு ஒதுக்கப்படுகின்றது. நான் பௌத்த மதத்தை குறை கூறவில்லை. இங்கு பல்லின மக்களும் பல மதத்தை சார்ந்த மக்களும் வாழ்கின்றார்கள். ஆகவே அவர்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அவர்களது மதம், அவர்களது இனங்களை பாதுகாத்து அவர்களது தேவைகளுக்கும் நாங்கள் முன்னுரிமை அளித்து செயற்பட வேண்டும். பௌத்தத்திற்கு நாங்கள் முதன்மை அளித்தாலும் கூட ஏனைய மதங்களின் அடிப்படை உரிமைகளை மதித்து அவர்களது தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் ஒரு நியாயமான நீதியாக நடாத்தக்கூடிய ஒரு அரசின் கடமையாகும். பொதுவாக இன்று பார்க்கலாம் பௌத்த பிரிவினா கல்விக்கு ஒதுக்கப்படும் ஊக்குவிப்பு சகாய நிதி ஏனைய சமயங்களுக்கு இல்லை. ஏனைய சமயங்களும் ஆர்னரி பாடசாலைகள் அதே போன்று அவங்களோட மத போதனை வகுப்புகளை நடத்துகின்றார்கள். இந்த நாட்டிலே மத போதனை குறைந்தபடியினால்தான் பல வன் செயல்கள் ஏற்படுகின்றது. இந்த வன் செயல்களை தவிர்ப்பதற்கு நாங்கள் மத போதனை அவசியமானது. ஆகவே ஏனைய மதத்தினருக்கும் அவ்வாறு அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். அவர்களது அதனை போதிக்கின்ற ஆசிரியர்களை ஒரு நியமனமாக கொண்டு வர வேண்டும், அல்லது அவர்களுக்கான கொடுப்பனவு கொடுக்கப்பட வேண்டும். அது ஒரு மதத்திற்கு மாத்திரம் செய்யும் போது ஏனைய மதத்தினை புறக்கணிப்பது பொருத்தமற்ற ஒரு செயற்பாடாகும். குறிப்பாக நான் பார்ப்பேன் தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டிலே ஒரு இந்து சமயம்தான் கூடுதலாக இருக்கின்றது. ஆனால் அங்கு சலுகைகள் எங்கே வழங்கப்படுகின்றது கூடுதலாக என்றால் தமிழ்நாட்டிலே, இந்தியாவின் தமிழ்நாட்டிலே, ஏனே கிறிஸ்தவ இஸ்லாம் சமயங்களுக்கு கூடுன சலுகை வழங்கப்படுகின்றது. ஏனென்றால் அவர்கள் தங்களை குறைவாக மதிப்பிடுகின்றார்கள் என்று கருதக்கூடாது என்ற வகை அவ்வாறான திட்டங்கள் அரசினால் மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்று சர்வதேச பௌத்த நூலகம் இலங்கையில் நிறுவ பாரிய நிதி வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, வரவேற்கின்றோம். நிச்சயமாக அது செய்யப்பட வேண்டும். ஏனைய சமயங்களுக்கும் தேசிய நூலகங்கள் நிறுவுவதற்கு முன்வர வேண்டும். ஏனென்றால் அந்த ஏனைய சமயங்களையும் நாங்கள் மதித்து செயற்படுகின்றோம் என்பதனை இந்த அரசு தெளிவாக வெளிக்காட்ட வேண்டும். அத்தோடு புராதன சின்னங்கள் பல அளிக்கப்படுகின்றது என்று நீங்கள் வடக்கு கிழக்கில் கூறிக்கொண்டு, இன்று புராதன சின்னங்கள் என்று தொல்பொருள் பகுதியினர் அந்த பகுதியிலே பல இடங்களை சுயர்த்திருக்கிறார்கள். தமிழர்கள் வாழுகின்ற பகுதியில், பௌத்த மக்கள் எப்போதும் வாழாத பகுதியில், அதை தங்களது புராதன இடம் என்று அதை தொல்பொருள் பகுதியினர் இன்று தங்கள் கைவசம் வைத்திருக்கின்றார்கள். தொல்பொருள் பகுதி இந்த நாட்டிலே ஒரு புராதன சின்னத்தை பாதுகாப்பதாக இருந்தால் அதற்கு இந்து, கிறிஸ்டியன், இஸ்லாம், பௌத்தன் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது. ஆனால் என்ன நடக்கின்றது என்றால் அந்த புராதன சின்னங்கள் இருக்கின்றது, அது தொல்பொருள் பகுதி, ஆகவே அந்த இடம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போய் பிடித்துவிட்டு அங்கே பௌத்த விகாரைகளை கட்டுகிறார்கள். அண்மையிலே இங்கு பல இடங்களில் அவ்வாறான செயற்பாடு நடந்தது. இங்கு கூட இன்று காலையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் அவர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் பேசும்போது அதற்கு பதிலளித்த கௌரவ பௌத்த விகார அமைச்சர், புத்த சாசன அமைச்சர் ஒரு பதிலை கூறினார். மன்னாரிலே 10 ஏக்கர் காணி திருக்கேதீஸ்வரத்திற்கு அருகாமையில் எடுக்கப்பட்டு அங்கு ஒரு பௌத்த நிலையம் தாபிக்கப்பட்டிருக்கு, விகாரை. அவர் சொன்னார் இது சங்கமித்தை வந்த இடம், ஆகவே அந்த இடத்திலே பௌத்த விகாரை
கட்டப்பட்டிருக்க
வேண்டும். சிறிதர் நம்பி நேரமும் நான் தான் எடுக்கிறேன். ஆகவே அந்த பௌத்த விகாரை ஒன்று அங்கு தாபிக்கப்பட்டிருப்பது சங்கமித்தை வந்ததற்காக என்று அங்கு பதிலளித்திருக்கின்றார். ஆகவே நான் கேட்கின்றேன் கேள்வி, 1505 இந்த நாட்டிற்கு போர்த்துகீசர் வந்தார்கள், 1602 ஒல்லாந்தர் வந்தார்கள், 1796 பிரித்தானியர் வந்தார்கள். அவர்களுக்கு பின் அவர்கள் ஆட்சி புரிந்து 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரம் அடைந்து இன்று யுத்தம் என்ற ஒன்று வந்ததென்றால் 1983 பிற்பாடு. ஆகவே அதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஏன் நீங்கள் அந்த பகுதிகளில் சென்று உங்களோட இடம் என்பதனை நீங்கள் பார்க்கவில்லை? நீங்கள் இப்போதுதான் யுத்தம் முடிந்ததும், 2009 ஒரு யுத்தம் மௌனிக்கப்பட்டதும் ஒரு இனரீதியாக எடுத்துக்கொண்டு அங்கு சென்று எங்களோட இடம் இது எங்களது பகுதி என்று சொல்கிறீர்கள். நிச்சயமாக அந்த பகுதியிலே நீங்கள் வாழவில்லை, தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நீங்கள் பார்க்கலாம் பெரும்பாலான இடங்களில் தமிழ் பௌத்தர்கள் இருந்தார்கள். மணிமேகலை என்கின்ற காப்பியம் ஒரு சிறந்த காப்பியம். அதே போன்று பல காப்பியங்கள் தமிழ்நாட்டில் எழுந்தது, தமிழ் பௌத்தர்களால் எழுந்தது. ஆகவே நாங்கள் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் பௌத்தர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் அங்கெல்லாம் நாங்கள் தான் சிங்கள மக்கள் தான் வாழ்ந்தோம் என்று அதை பிழையான முறையில் கருதக்கூடாது. இந்த நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த நாட்டிலே ஆரம்பத்திலே குபேரன் இந்த நாட்டை ஆண்டான். அதன் பிற்பாடு ராவணன் ஆட்சி புரிந்தான், ஒரு சைவன் திராவிடன் ஆட்சி புரிந்தான். ஆனால் தற்போது இந்த நாட்டிலே கௌரவ அமைச்சர் அவர்கள் இருக்கிறார், அவருக்கு தெரியும். கடைசியாக இந்த நாட்டை ஆண்ட மன்னனும் தமிழன் தான், கண்டி ராஜ்யத்தை ஆண்ட மன்னன். 1815 கண்டி ஒப்பந்தம் வரும் வரையும் அவன் ஆட்சி புரிந்திருக்கின்றான். ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டும், தமிழர்களும் இந்த நாட்டிலே ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். அந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் தமிழ் அரசர்கள் சிங்கள பௌத்த விகாரைகளுக்கு உதவி இருக்கிறார்கள், சிங்கள அரசர்கள் தமிழ் ஆலயங்களுக்கு இந்து ஆலயங்களுக்கு உதவி இருக்கிறார்கள். இது வரலாறு, இந்த வரலாறை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன் 300 பொறிக்கப்பட்ட பிராமி கல்வெட்டுக்களில் சிவ வழிபாடு பற்றிய செய்திகளும் சிவனுக்குரிய குகைகள் பற்றிய செய்திகளும் பொறிக்கப்பட்டுள்ளன. சிவன் பற்றிய சுமார் 90 கல்வெட்டுக்களை டாக்டர் பர்ணவிதாரண பதிவு செய்திருக்கின்றார். பண்டுகாவைய மன்னன் ஜக்ஷ வழிபாடு மற்றும் சிவ வழிபாடு போன்றவற்றை பேணி வந்தமை பற்றி மகாவம்சத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. சோழர் காலத்தின் பின்பு வந்த விஜயபாகு பல இந்து கோயில்களை கட்டியது பற்றி சூழ வம்சமும் தெளிவாக எடுத்துக்காட்டியிருக்கின்றது. தெண்டாம் விக்கிரமவாகு இந்து கோயில்களை கட்டியது பற்றி சூழ வம்சம் குறிப்பிட்டிருக்கின்றது. மகா மானாபாரண மன்னன் தெவினுருவ விஷ்ணு ஆலயத்தில் வந்து வழிபட்டான் என்று சொல்லி சூழ வம்சம் கூறுகின்றது. முதலாம் பராக்கிரமபாகு சுமார் 79 இந்து ஆலயங்களை புனரமைத்ததுடன் 13 கோயில்களை புதிதாக அமைத்தான் என சூழ வம்சம் கூறுகிறது. அத்தியாயம் 79, 19, 22 பக்கங்களில் அது தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. தம்பதேனியாவை ஆண்ட விஜயபாகு மன்னன் தெவினுருவ விஷ்ணு ஆலயத்தை புனரமைத்ததோடு பெந்தோட்டையில் ஒரு காளி கோயிலை கட்டியதாகவும் சூழ வம்சமும் ரோயல் ஆசிரியர் கழகத்தின் வரலாறும் குறிப்பிடுகின்றது. மன்னன் நிசங்கமல்ல மன்னன் ராமேஸ்வர ஆலயத்தை திருத்தியதோடு நிசங்க மகேஸ்வரன் என்னும் கோயிலையும் அங்கு அமைத்தான் என்று இலங்கை பல்கலைக்கழக வெளியீடான கிறிஸ்டி ஆஃப் ஸ்லோன் என்ற நூல் கூறுகின்றது. நாலாம் விஜயபாகு இந்து கோயில்களுக்கு ஆற்றிய பணிகள் பற்றி பல பௌத்த நூல்கள் கூறுகின்றன. மேலும் நாலாம் பராக்கிரமபாகு, நாலாம் புவனேகபாகு, மூன்றாம் விக்கிரமபாகு, அஞ்சாம் புவனேகபாகு போன்ற மன்னர்கள் இந்து கோயில்களை கட்டினர் என ரோயல் ஆசிரியர் கழக குறிப்புகள் குறிப்பிடுகின்றன. ஆறாம் பராக்கிரமபாகு கோட்டை மன்னனாக இருந்தபோது முன்னேஸ்வரத்தை திருத்தியதோடு தனது ராஜ்யத்தில் பல இந்து கோயில்களை கட்டியது பற்றி ரோயல் ஆசிய கழக குறிப்புகள் கூறுகின்றன. இவ்வாறு காலத்துக்கு காலமாக இந்து கோயில்கள் பல இவற்றை மன்னர்கள் சிங்கள மன்னர்கள் கட்டியிருக்கிறார்கள். அது தவிர தமிழர்கள் கூட விகாரைகளை அமைத்திருக்கின்றார்கள். அனுராதபுரத்தில் 7ஆம் நூற்றாண்டில் அதிகாரம் பெற்றிருந்த பொட்டகுத்தன் என்பவன் பல பௌத்த விகாரங்களை அமைத்து அவற்றுக்கு நிலமானியங்களை வழங்கினான் என்று மகாவம்சம் குறிப்பிடுகின்றது. இலங்கையில் 11ஆம் நூற்றாண்டில் அரசு புரிந்த 2ஆம் சோழ இலங்கேஸ்வரனின் அதிகாரியான பல்லவராயன் தென் அனுராதபுரியில் மோதி ஸ்ரீ மிதிரரின் பேரால் சைத்தியமும் பள்ளிகளும் செய்வித்தான் என்று கூறுகின்றது. திருகோணமலையிலே காணப்படுகின்ற குச்சவழி பிரதேசத்தின் பெரிய குளத்தில் உள்ள நாத்தனார் கோயில் அங்குள்ள தமிழ் பௌத்தர்களால் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது. அங்கு 16 தமிழ் சாசனம் இருக்கின்றது. இக்கோயிலை ராஜராஜ பெரும்பள்ளி என்று பெயரிட்டிருக்கின்றார்கள். புலனறுவை காலத்தில் இலங்கையில் வாணிபத்தில் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்த 500வரான நானாதேசிகன் என்னும் வணிகன் கணம் பல இடங்களில் பௌத்த பள்ளிகளை அமைத்து 11ஆம் நூற்றாண்டுக்குரிய ஒரு சாசனம் கூட புலனறுவையில் அவர்களால் அமைத்த பௌத்த கோயிலை பற்றி தெளிவாக கூறியிருக்கின்றது. மற்றும் ஒரு 500 பெரும்பள்ளி 13ஆம் நூற்றாண்டில் வெலிக்கந்தையிலே தமிழ் வணிகரால் உருவாக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்திலே மயிலன்குளம் என்னும் ஊரிலே 12ஆம் நூற்றாண்டில் வேலைக்கார படையொன்றின் தலைவனாகிய கணவதி தண்டநாதன் என்பவன் பௌத்த கோயில் ஒன்றை அமைத்து அதற்கு விக்கிரமசால மேகன் பெரும்பள்ளி என்று பெயரிட்டிருக்கிறார். ஆகவே தமிழர்களும் சிங்களவர்களும் ஒவ்வொரு சமயத்தையும் மதித்திருக்கின்றார்கள் பௌத்தர்களும். ஆனால் இன்று அந்த நிலை மாறியிருக்கிறது. அதில் மாற்றம் வேண்டும். ஆகவே இன்று என்ன செய்கின்றார்கள், எங்களது பூர்வீக அதாவது விஜயன் இலங்கைக்கு வருமுன்பே இருந்த திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், முன்னேஸ்வரம் போன்ற இந்து கோயில்களை தொல்பொருள் என்று அடையாளப்படுத்திவிட்டு அந்த பகுதியிலே புனரமைப்பு செய்ய விடுகின்றார்கள் இல்லை, தங்களது கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள். இது மிக பிழையான ஒரு விடயமாகும். இந்த அரசாங்கம் இதிலே மிக கவனம் செலுத்த வேண்டும். இந்துக்களின் பிதிர்க்கடன் தீர்க்கின்ற கன்னியா வெந்நீரூற்று கூட இன்று தொல்பொருள் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. தொல்பொருள் என்றால் அங்கு பௌத்த விகாரை கட்டலாம், பௌத்தர்கள இந்த நடவடிக்கைகளையும் செய்யலாம், ஆனால் இந்துக்கள் ஏனைய சமயத்தவர்கள் செய்யக்கூடாது என்பது இந்த நாட்டின் சட்டமா என்று கேட்க விரும்புகிறேன். ஆகவே இந்த நாட்டில் சட்டம் ஒன்றாக இருக்க வேண்டும். எல்லா இனத்துக்கும் எல்லா மனத்துக்கும் மதத்திற்கும் சம உரிமை இந்த சட்டத்திலே வழங்கப்பட வேண்டும். இனி வரும் காலத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற அந்த ஜாப்பிலும் கூட இந்த நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். மாற்றான் தாய் போன்று அந்த மனப்பாங்குடன் ஏனைய இனத்தையும் ஏனைய மதத்தினரையும் உற்று நோக்கக்கூடாது. அது ஒரு நல்லாட்சி அரசாங்கத்தின் கடமையாக அமையாது என்பதை இந்த சபையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இவ்வாறு நான் கூறுவதாயிருந்தால் பல விடயங்களை உங்களுக்கு சொல்லலாம். இலங்கையிலே ஒல்லாந்தரின் ஆவணச் சுவடிகள் நிலையத்தின் பொறுப்பாளராக இருந்த டாக்டர் கியூக் கிளேக் கோர்ன் 1796ஆம் ஆண்டிலே பிரித்தானிய நீதி பரிபாலனம் என்ற குறிப்பிலே அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். மிக பழங்காலம் தொடக்கம் இரு தேசிய இனங்கள் இலங்கையிலே வெவ்வேறு பகுதிகளில் தங்களை உறைவிடமாக கொண்டு வாழ்கின்றதென்றும், அதில் முதலாவது பிரிவினர் சிங்களவர் நாட்டின் மத்திய பகுதியிலும் வளவங்கை தொடக்கம் சிலாபம் வரை பரந்துள்ள தெற்கிலும் மேற்கு பகுதியிலும் வாழ்வதாகவும், இரண்டாவது பிரிவினர் தமிழர்கள் இவர்கள் வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள பகுதிகளை உறைவிடமாக்கி சமயம் மொழி பழக்க வழக்கம் ஆகியவற்றில் வேறுபட்டு வாழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது தவிர 19ஆம் நூற்றாண்டில் எழுதி வெளியிடப்பட்ட தமது நூலொன்றிலே பிரித்தானியரான கென்றி மார்சன் அதனை உறுதி செய்யும் வகையிலே தெளிவாக கூறியிருக்கின்றார். பௌத்தர்களான சிங்களவர்கள் மாகம்பத்து தொடக்கம் சிலாபம் வரையான தெற்கிலும் மேற்கிலும் உள்ள கரையோர பகுதியிலும் கண்டியிலும் வாழ்வதாகவும், தமிழர்களான இந்துக்கள் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியில் வாழ்வதாகவும் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே வடக்கு கிழக்கு பகுதியை பௌத்தர்களின் வாழிடங்கள் அதிகமாக இருக்கின்றது என்று காரணங்காட்டி தொல்பொருள் என்ற காரணத்தை மையமாக வச்சு சுவீகரிப்பதை நாங்கள் ஏற்க முடியாது. இதிலே நல்லாட்சி அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். இந்துக்கள் அந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள், பௌத்த மதத்தை நேசித்திருக்கின்றார்கள். அதே போன்று பௌத்தர்கள் இந்து மதத்தை நேசித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே கண்டி மன்னன் அந்நியராட்சி காலத்திலே திருக்கோணேஸ்வர ஆலயம் இடிக்கப்பட்ட போது அங்கிருக்கின்ற விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு சென்று தம்பலகாமம் என்கின்ற பகுதியில் பாதுகாத்து அதனை வழிபாடு ஏற்றியதாக எங்களது வரலாறு கூறுகின்றது. ஆகவே அவ்வாறு பௌத்தர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கிறார்கள், தமிழர்களும் சிங்களவர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆகவே அவற்றை வகைப்படுத்தி இன்று தமிழ் மக்களின் பூர்வீக வாழிடங்களை சுவீகரிப்பதற்கு அரசு இடம் கொடுக்கக்கூடாது என்று இந்த சபையிலே கூறிக்கொள்ளுகின்றேன். அத்தோடு இன்னும் ஒன்றையும் நான் இங்கு கூற வேண்டும். இங்கு பௌத்த எங்களது தபால் அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார். அவரது சேவை ஒரு அளவு திறமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனாலும் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது. கிழக்கு மாகாண பிராந்திய அலுவலகம் மட்டக்களப்பில் இருக்கிறது. அதற்கு அந்த பிராந்திய அலுவலகத்துக்குரிய காணியாக இருந்த காணியை தற்போது அங்கிருக்கின்ற வின்சன் தேசிய பாடசாலைக்கு கொடுத்து விட்டார்கள். ஆனால் வின்சன் தேசிய பாடசாலையால் அதற்கு ஒரு காணி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காணியிலே மிக சகல வசதிகளையும் கொண்ட கட்டிடத்தை நீங்கள் விரைவாக அமைச்சு தர வேண்டும். குறிப்பாக இன்று அவர்கள் அங்கிருக்கின்ற ஒரு இந்து இளைஞர் மன்ற கட்டிடத்தில் தான் அவர்கள் தங்களது கடமையை செய்ய வேண்டிய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டிடத்தில் தான் இருக்கிறார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, விரைவாக அதற்கு நடவடிக்கை எடுத்து சகல வசதிகளையும் கொண்ட ஒரு கட்டிடத்தை அமைத்து தருமாறு உங்களை இந்த இடத்திலே அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு அங்கு இரண்டு வாகனங்கள் இருக்கின்றது. அந்த இரண்டு வாகனங்களும் தபால் பொதிகளை கொண்டு செய்கின்ற சேவையை செய்கின்றது. அவை பழுதடைந்திருக்கின்றன. ஆகையால் புதிய வாகனம் ஒரு இரண்டை வழங்குவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்றால் பரந்த பிரதேசம் கிழக்கு மாகாணம் என்றபடியினால் மட்டக்களப்பிற்கு அது தேவையாக இருக்கின்றது. அது தவிர கிழக்கு மாகாணத்திலே 104 பேருக்கு 2006 1 1 பின் நியமனம் பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களது சம்பளம் ஒரு கொஞ்ச காலமாக குறைத்து வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2010 தொடக்கம் 2015 மட்டும் அங்கு நடைபெற்றது. இலங்கையில் இருக்கின்ற ஏனைய மாகாணங்கள் இதுவிலும் அவ்வாறு நடைபெறவில்லை. அதன் பிற்பாடு 2015ஆம் ஆண்டுக்கு பின் இது ஏனைய மாகாணங்களில் கடைபிடிக்கவில்லை என்ற வகையிலே அவர்களுக்கு முழுமையாக அந்த அடிப்படை சம்பளம் வழங்கப்பட்டது. முன்பு அடிப்படை சம்பளத்திலே குறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களின் அரியஸாக இருக்கின்ற நிதிகள் எதுவும் இதுவரை கொடுக்கப்படவில்லை. அவர்கள் அதாவது 2010 2015 இடைப்பட்ட காலத்தில் குறைக்கப்பட்ட அடிப்படை சம்பளத்தில் இருந்து குறைக்கப்பட்ட பணங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை. அவற்றுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு கௌரவ அமைச்சர் அவர்களை இந்த சபையிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த தர்ம பணம் பெறுவது மிக குறைவாகத்தான் நாங்கள் தர்ம பணம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தர்ம பணத்தை பெறுபவர்கள் அதை பெறுவதற்காக ஆட்டோவுக்கு செலவழித்து செல்வது, வாகனத்துக்கு செலவழித்து செல்வது மிக கூடுதலாக இருக்கின்றது. ஆகையால் தபார்க்கந்தவர்களில் வழங்கப்படுகின்ற தர்ம பணத்தை கிராமப்புறத்திலே நேரடியாக கிராம உத்தியோகத்தரோடு இணைந்து சென்று அங்கு அவர்களுக்கு வழங்குங்கள். நடக்க முடியாதவர்கள் வயது போனவர்கள் தான் அந்த தர்ம பணத்தை பெறுகின்றார்கள். பணமும் குறைய, ஆனால் அவர்கள் ஆட்டோவோ ஏதோ கொண்டு வருவதாக இருந்தால் பெருந்தொகை தேவைப்படுகிறது. இது ஒரு தர்ம கைங்கரியம். ஆகவே அந்த கைங்கரியத்தை தபால் திணைக்களம் சரியாக நடத்த வேண்டும், உங்கள் அமைச்சர்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆகையால் உரிய இடத்திற்கு சென்று அவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். அது தவிர மட்டக்களப்பு மாவட்டம் எழுவாங்கரை படுவாங்கரை என்று இருக்கிறது. ஆகவே எழுவாங்கரையில் ஓரளவு வசதி இருந்தாலும் படுவாங்கரையில் எங்களுக்கு தபால் கந்தோர்கள் இல்லாமை பெருங்குறையாக இருக்கிறது. அவை அந்த வகையிலே சில இடங்களில் நீங்கள் உபதபால் கண்டவர்களை தாவித்து தர வேண்டிய கடமை இருக்கிறது. ஒன்று, கிரான் பகுதியிலே கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் கூலாவடி என்கின்ற கிராமத்திலும், அதேபோன்று செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவில் ஈரளக்குளம் என்கின்ற பகுதியிலும், அதேபோன்று வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் கட்டுமுறிவு என்ற பகுதியிலும் நீங்கள் கட்டாயமாக உபதபால் கந்தோர்களை நியமித்து தர வேண்டும். அந்த மக்கள் மிக நீண்ட தூரம் தபால் கந்தோர் விடயத்தை கையாளுவதற்கு வர வேண்டியிருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னும் ஒன்று, அவர்கள் இங்கிருந்து போகின்ற கடிதங்கள் கூட உரிய காலத்தில் கிடைப்பதில்லை, ரெண்டு மூன்று நாட்களின் பின் தான் கிடைக்கின்றது. ஆகவே அதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நான் விரும்புகின்றேன். அத்தோடு எங்களுக்கு அமைச்சர் அவர்களை நான் கூறிவிட்டு இல்லாவிட்டையும் கூறிவிட்டது பலளித்தால் உதவியாக இருக்கும். எங்களுக்கு பதில் தபால் உத்தியோகத்தை நேரம் இருக்கிறது, பதில் தபால் உத்தியோகத்தர் நியமனங்களில் எங்களுக்கும் அதை வழங்குவதற்கு சந்தர்ப்பங்களை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு, நீங்கள் அந்த வகையில் எங்களுக்கு உதவுவீங்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். விசேடமாக எங்களை சுற்றுலாத்துறை அமைச்சரும் இருக்கின்றபடியினால் அவருக்கும் சில விடயங்களை நான் குறுகிய நேரத்திலே பகிர்ந்தளிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் மிகச்சிறப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே சுற்றுலாத்துறையை விருத்தி செய்ய வேண்டும் என்பதில் அக்கறையோடு செயற்படுகின்றார். ஆனால் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் இன்னும் சில வசதிகளை அந்த சுற்றுலாத்துறை சார்பாக மேற்கொள்ள வேண்டும். அவர் அந்த காதுக்குள் வைக்கின்ற கருவியை கூட விட்டுவிட்டார். அவர் அவ்வாறு வைப்பாரா இருந்தால் நான் சொல்லுகின்ற தமிழ்மொழி அவருக்கு தெளிவாக சிங்களத்தில் விளங்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் நான் சொல்லுவது சில வேளையில் அவருக்கு விளங்காமல் இருக்கும். அருகில் இருக்கின்ற அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் அவருக்கு அதனை நினைவூட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் மட்டக்களப்பு சுற்றுலாத்துறையை பொறுத்தவரையில் சுற்றுலாத்துறையின் சேவைகள் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக அக்கறையோடு செயற்படுகின்றீர்கள். நீங்கள் எங்களையும் இணைத்துக் கொண்டு அதில் செயற்படுவதை நாங்கள் வரவேற்கின்றோம். அந்த வகையிலே சுற்றுலா முகாமைத்துவ பாடசாலை நிரந்தர கட்டிட வசதியின்றி அந்த பாடசாலை இருக்கின்றது. ஆகவே அதற்கு நிரந்தர கட்டிட வசதியை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று, பாசுக்குடாவில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு சுற்றுலாத்துறையில் வந்து நீண்ட நாட்களாக தங்குகின்ற சுற்றுலா பயணிகள் அவர்களுக்கு ஏற்ற அந்த பொழுதுபோக்கை கழிக்கக்கூடிய ஏற்பாடுகள் அங்கு குறைவு. ஆகவே அதனை நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் தாங்கள். ஏனென்றால் அவர்கள் பொழுதுபோக்கு வசதிகள் அவர்களுக்கு குறைவாக இருக்கின்றது. அத்தோடு அந்த அவர்கள் கொழும்பிலிருந்து வாகனம் மூலம் வருவதில் சிரமம் இருப்பதனால் மட்டக்களப்பு விமான நிலையத்தை தினமும் அந்த விமான நிலைய பணி நடைபெறுவதற்கு ஏற்ற வசதிகளை நீங்கள் செய்து தர வேண்டும். அத்தோடு அந்த பகுதி, அதாவது வாழைச்சேனை, கல்குடா, பாசிக்குடா, பாகரை பிரதேசம் சார்ந்த பகுதிகளில் நீங்கள் சுற்றுலாவின் மூலம் அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அதே நேரத்தில் அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். வீடு, மலசல கூடம், அதே போன்ற கிணறு போன்றவற்றை நீங்கள் வழங்கினால்தான் அந்த இடம் ஒரு சிறப்பானதாமையும் அந்த மக்களின் ஒத்துழைப்பும் அதற்கு இருக்கும். ஆகவே நீங்கள் அதையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தீயணைப்பு படை அங்கு இல்லை. அவசரமாக சில பிரச்சனை ஏற்பட்டால் தீயணைப்பு படையொன்று பாசுக்குடாவில் இருக்க வேண்டும். அதற்கேற்ற வசதிகளையும் நீங்கள் அங்கு மேற்கொள்ள வேண்டும். அத்தோடு சுற்றுலாத்துறை மூலம் நாங்கள் அங்கு ஒரு நிமிடம் அந்த நீங்கள் நடாத்துகின்ற அந்த முகாமைத்துவ பயிற்சி நெறியில் அறைகளை சுத்தம் செய்தல், உணவு பரிமாறல் இரண்டும் தான் நடைபெறுகின்றது. ஆனால் நீங்கள் சமைத்தல் சம்பந்தமான கற்கை நெறி, வரவேற்பு சம்பந்தமான கற்கை நெறியையும் அதற்குள் உள்வாங்க வேண்டும் என்று கேட்டு, நீங்கள் உண்மையிலேயே மிக சிறப்பான முறையில் அந்த சுற்றுலாத்துறையை விருத்தி செய்கின்றீர்கள். அதனை நாங்கள் பாராட்டுகின்றோம். அந்த வேளையில் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சுற்றுலாத்துறையை மையமாக வைத்து ஐடி பார்க் என்ற வகையிலே வாழைச்சேனை தேசிய கடதாசி கம்பெனியை இடத்தை சுவீகரிப்பதற்கு நீங்கள் இடம் அளிக்கக்கூடாது. உங்களுக்கு சுற்றுலாத்துறைக்கு என்ன வேறு இடம் வேணுமோ அதை பெற்றுத்தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.
Thank you very much. ஈழங்கட்ட கரு தாரக பால சூரிய மந்திரி துமா.
Honoring Honorable Presiding Member, before I start my speech, I also want to express my disappointment that the Honorable Minister of Infrastructure of Telecommunication is not in the house. I find that extremely rude and inconsiderate. After the Minister finishes his speech, we debate once a year. I think the minister should give due respect to this house and remain and listen to the ideas of other members. Honorable presiding member, let me thank you once again for letting me speak on the subject matter of six ministries up for debate today. I will not indulge in speaking on all ministries as time does not permit me to do so. I wish to engage in this debate by speaking on the subject matter of Ministry of Telecommunication and Digital Infrastructure and on the subject matter of Ministry of Tourist Development and Christian Affairs, Christian Religious Affairs. Honorable presiding member, when I see the two ministers, I tend to think that here we have the UMP's past and the future. And going by the performance of the two ministers, I feel the future holds no better. I agree with the youthful minister so far as when he says that he has been entrusted with the most important ministry as far as our future goes. Honorable presiding member, now if that is the task at hand for all his youthful exuberance, the minister has failed miserably. Now with such an important task at hand, the minister goes running around with a Google balloon, which was a huge flop. I understand, honorable presiding member, the objective of the balloon project was to provide 4G cover all over the country, particularly to places that does not have such coverage. Now, honorable presiding member, is this the most important thing that the minister should occupy his time with, especially considering how most part of the country already has coverage through integrated tower network? I can see how Google balloon would help in a place like Africa, where there are vast uninhabited places impossible to cover through a tower network. But in a country like Sri Lanka, I leave you to ponder. And in any case, honorable presiding member, even if this was a huge success, should this project be high in the ministry's top priorities? Are there no other things the minister can do? Honorable presiding member, during the budget committee, we learned that the honorable minister had been allocated rupees 17.6 billion for the year 2017, but has spent spent less than 2 billion. Honorable presiding member, when honorable Lakshman Senivaratne further questioned, an officer was to state that they did not ask for the money. This is a funny state of affairs. Where is the planning in this country? A minister is given no small sum, rupees 17.6 billion, without any plan on how to spend it or without even asking for it. When other ministers are fighting tooth and nail in order to increase their budget allocations, here we have a situation where ministry is given 17 billion. He doesn't know what to do with it, and so he keeps 15 billion unutilized. Mr. Honorable Presiding Member, I believe this state of affairs warrants an investigation. Maybe a special commission to see who is responsible for this inefficiency, whether the Treasury or the Minister. This gets even better, Honorable Presiding Member. An institution which comes under the Minister, the Institution of Information and Technological Communication, Institution of Information and Communication Technological Agency, we were made to understand owes millions to its vendors. So, what did the minister do during all this time? Nothing. We are made to wonder, could not the minister have spoken to those at the Treasury and perhaps put a special cabinet paper and at least paid those vendors off if he does not know how to utilize the money? Or at least returned it to the Treasury mid-year? Or could not the Treasury inquire from the ministry periodically how much ministry has spent, and if they feel that all the monies cannot be utilized by the end of the year, then why not transfer some of the money to another ministry? I think, honorable member, this is a good opportunity to re-examine how our systems work. Honorable presiding member, I want to emphasize a few things the minister could have spent the 15 billion on. The minister could have developed a common platform like in Estonia, which integrates all government institutions and even some non-government institution. Honorable Sandeep Samarasinghe and I attended a conference in Estonia, and they illustrated how their platform called X-Roads works. It interconnects all government departments and some private institutions like banks so that there can be data interchangeability, and it works on a principle that data is entered once only. It provides a platform through digital IDs for citizens the ability to sell vehicles digitally. It stores your medical history and the ability to say in case of change of address to enter the data once, and your everything from bank accounts, utility bills, loyalty cards, and everything connected to the system will be updated immediately. They have cabinet meetings online too. Imagine that. Not so long ago, honorable presiding member, I was asked by my mother to help her out in getting an upgrade in electricity for one of her properties. Honorable presiding member, I do not think I am exaggerating when I say I must have shuttled between the Colombo Municipal Council and the Electricity Board at least a dozen times to get the approval and so forth. We all have experienced this, and we all know the notorious nature of the government departments when trying to get approvals. Only way we can increase efficiency in this country is through technology. Furthermore, Honorable Presiding Member, apart from the convenience of such a system, it can also be observed that such a system will reduce corruption. I also believe, with all due respect to the minister, if such a system is to be implemented, then this ministry should come under the president or the prime minister, simply for the reason that it will be able to take ownership during implementation in other ministries. Now, imagine, honorable presiding member, if our minister could have done this, what an impact it could have on the country. Instead, our minister prefers to chase balloons and take part in debates pertaining to Brexit. Honorable presiding member, the minister could have utilized by getting together with the education minister and build a foundation, to make this country a nation of programmers. We know, honorable presiding member, that in countries like Singapore and South Korea, coding is taught at an early age, at the kindergarten level. Of course, the minister will face many challenges like finding teachers, but these can be overcome. I heard in a speech by a well-known personality in the industry telling that in future there will be two types of people. People who tell computers what to do, and people who are told by computers what to do. And if we all know what category we should be, then we should work at it. Start early and teach our children programming at an early age. So we must provide them with the resources and include information technology in the curriculum of our schools, not at A levels, but from grade one onwards. Honorable presiding member, the minister could not have spent his money in very many ways. He could have started a fund to help Sri Lankan startups. Similar proposals have been included in this year's budget. He could have advertised and made aware of Sri Lanka software companies so that we can make Sri Lanka software hub for third-party subcontractors of large international companies. The minister could have spent his money to strengthen the BPO sector in Sri Lanka, but we know he did not do this. I will not take any more of my time to speak about this ministry. I think this is an important sector that has to be properly managed, and if the ministry is incapable of doing this, then this government should install someone who is capable and who knows the subject. Now, I do also want to speak a word or two about the Ministry of Tourism, another important ministry. We know our country's trade deficit is offset by the worker remittance and earnings from tourism. We know that with the trade deficit increasing every year and with worker remittance stagnant or decreasing marginally this year, earnings from tourism will have to keep increasing. The government has come up with an ambitious plan of having 4.5 million tourists by 2020 and increasing earnings from tourism to $10 billion. Now, these plans, like the rest of the economic plans of this country, are limited to words and paper. Honorable presiding member, the tourism growth this year on year, is measly 2.7%. Now, we know since the 1960s, the average tourist stay has been about 10 days, and we have not been able to influence average length of stay. So therefore, if we are to achieve the target of $10 billion in tourist earnings by 2020, then we need to increase the average daily spend or increase the number of tourist arrivals. This would mean that we would have to achieve a tourist growth rate of around 50% for the next 2 years to achieve a 4.5 million tourist target, arrival target. Now, I don't know what miraculous plans of action the minister has in order to achieve this target, but whatever the plan, it needs to be short-term and focused.
Honourable Member, you have 1 minute more.
Give me 2 more minutes. Building marinas are good, but they should be long-term plans. Furthermore, Honourable Speaker, I was rather disturbed during the Budget Committee stages when an officer tried to justify that a 2.7 growth is in line with world growth rates, and world growth rates are only 4%. Now, I strongly feel that such officials should be removed. We don't need a minister to achieve 2.7% growth rate. We can appoint the Honourable Minister as a minister without portfolio, and I think tourism would be better off, and the minister too can engage in whatever the nefarious activities he wants to. But in all fairness, people of this country should not be made to pay for ministers or officials who are trying to justify 2.7% growth. And Honourable Presiding Member, even the statement made by the official is inaccurate. The world tourism growth rate from January to April has been 6%, and South Asia has registered highest with 14% growth. So the real situation is we are well below expectations, and ever since this government came to power, the rate of growth of tourism has steadily decreased. I also feel that we should focus on Indian and Chinese tourists as they register the highest growth areas. If we are to do so, then we should also change our focus. Yeah. interests of Chinese and Indians are different from Western tourists, and they tend to travel in groups, whereas Western tourists travel individually or in couples. In addition, tourism ministry should try to understand the needs of the millennial, as these young people are more interested in experiencing things than looking for stuff. Honorable Presiding Member, we also need to open up our new areas and open up niche markets such as temple tourism, hospital tourism, and rain tourism. Furthermore, the tourism minister should try to create activities designated tourist areas. What we see with the tourist industry is that when tourists come to Sri Lanka, they have nothing to do. Even in Colombo, Honorable Minister, you don't find a night market or anything else for the tourists to do after 6 p.m. So I think, you know, in these areas, you need to create some activities so tourists will keep coming to these areas. Well, we have the beaches to offer, we have the tea estates to offer, and we have the cultural triangle to offer, but we don't have anything to do in the night in these areas. So I think, you know, if you look at areas like Ellen, where tourism
now wind up, please.
On its own, it's not due to any government influence. So there's huge potential, and I think, you know, in all seriousness, this you should take a better effort in increasing the tourist growth rate. South Asia has 14% growth rate, and we have a 2.7% growth rate, and when we are coming off a low base, it is not adequate. I don't think we need a minister to have a 2.7 growth rate, so I hope the Honourable Minister will take this into note and will continue his activities, and hopefully next year we will have a better growth rate than this current year. Thank you.
Thank you.